السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون. وقال تعالى: قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. وقال أيضا: ولا تستوي الحسنة ولا السيئة، ادفع بالتي هي أحسن، فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. صدق الله مولانا العظيم. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சிறப்பான பெருநாளுடைய இரவில் அல்லாஹு தஆலா சந்தோஷப்படும் விதத்தில் அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று சேர்ந்திருக்கும் உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தையும் மஃபிரத்தையும் நரக விடுதலையும் தருவானாக. கனியமான சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்லிம் உம்மாவுக்கு உலகளாவிய ரீதியில் பலத்த பல சோதனைகளை முஸ்லிம் உம்மத் முன்னோக்கி கொண்டிருக்கிறதை நாம் அனைவர்களும் அறிவோம். பல தாய்மார்கள், பல சகோதரிகள், பல யத்தீம்கள், பல குழந்தைகள் அனாதைகளாக, விதவைகளாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அந்த காட்சிகள் பர்மாவிலும், ஆப்கானிஸ்தானிலும், ஈராக்கிலும், பலஸ்தீனிலும் எமக்கு பலத்த கவலையையும் மிகவும் உள்ளத்தை உருக்கும் காட்சிகளாகவும் அமைந்திருக்கிறது. இது உள்ளத்தால் கண்ணீரும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடும் ஒரு காட்சிதான் இந்த நேரம் நமக்கு காட்சி அளிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஓரிரு சம்பவங்கள் மக்காவுல நடந்தது. அது இல்லை என்றால் நிச்சயமாக எந்த ஒரு முஸ்லிமும் இந்த நிலைமைகளை சகித்துக் கொள்ள முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பலத்த சோதனைகளை முன்னோக்கிய சஹாபாக்களுக்கு தன்னுடைய உடலால உதவி செய்ய முடியாத நிலைமையில் நபி அவர்கள் வெறுமனே அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையும் துஆவும் செய்தார்கள். ஹதரத் சுமையா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஷஹீதாக்கப்படும் அந்த காட்சி, அது மிக கொடூரமாக இருந்தது. அந்த உயிர் பறிக்கப்படும் அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் எவ்வளவு துடித்திருப்பார்கள். இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒரு தாய் உயிர் கொடுக்கிறாள், என்னால் அதுக்கு தடுத்து கொள்ள முடியாதே என்ற அந்த கவலை நபியுடைய உள்ளத்தில் நிரம்பியிருந்தது. அது மாத்திரமல்ல, கண்ணியமான சகோதரர்களே, யாசிர் ரழியல்லாஹு அவர்களுடைய குடும்பத்தை அவர்களுக்கு சித்திரவதை செய்யக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஸ்பிர் யா ஆல யாசிர் இன்ன மௌஇதக்கும் அல் ஜன்னா, பொறுமையாக இருங்க யாசிருடைய குடும்பமே, அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தினார்கள். பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மண்ணில் உருட்டப்படக்கூடிய காட்சியும், ஹஜ்ரத் ஹப்பாப் குபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெருப்புல பொசுக்கப்படக்கூடிய காட்சியும் அன்று மக்காவில் நடைபெற்று நபி அவர்கள் அந்த காட்சியை பார்த்து சஹாபாக்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி அவர்களை அமைதிப்படுத்தி துஆவும் அவர்களுக்கு செய்து அல்லாஹு தஆலா அவர்களுடைய ரத்தம், அவர்கள் பட்ட கஷ்டம், அவர்கள் செய்த தியாகம் தான் மதீனாவும் இஸ்லாமும் என்று இப்படி ஜொலிக்கிறது. கனியமான சகோதரர்களே, இது ஒன்றுதான் எங்களுடைய ஆறுதலுக்கு இருக்கிறது. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு இப்படி சித்திரவதை செய்கிறார்களே, எங்களால தாங்கிக் கொள்ள இயலாது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், பொறுமையாக இருங்க, உங்களுக்கு முன்னால உள்ளவர்களுக்கு எப்படி சோதனை வந்திருக்குதுன்னு சொன்னா, உடம்புல இருக்கக்கூடிய அவர்களுடைய சதையும் முள்ளையும் அதுக்கு சீப்பை போட்டு அப்படி கிழிச்செடுத்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலையும் அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று அவர்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். உலகத்துல நடக்கக்கூடிய இந்த சோகமான நிகழ்வுல காணும் பொழுது எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் ஒரு உணர்ச்சி, ஒரு வேகம் ஒன்று உண்டாக செய்கிறது. இதுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரே ஒரு நபியுடைய இந்த வரலாறு நிகழ்ச்சிகள் நிச்சயமாக எங்கட உள்ளத்துல ஒரு ஆறுதலை ஏற்படுத்துகிறது என்பதுல சந்தேகம் கிடையாது. கனியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு நோயும் நன்மைதான், எங்களுக்கு சுகமும் நன்மைதான், எங்களுக்கு கவலையும் நன்மைதான், எங்களுக்கு சந்தோஷமும் நன்மைதான், எங்களுக்கு பிரச்சனையும் நன்மைதான், எங்களுக்கு மிக சுகமாக இருக்கிறதும் நன்மைதான், எங்களுக்கு எதை எடுத்துக்கொண்டாலும் அது நன்மையாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக கூடியவர்கள் அவர்களுக்கும் நன்மையை நபியவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய உயிர் மட்டும் போகல அவர்களுக்கு வெற்றியும் கிடைக்கிறது என்ற இந்த நன்மாராயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதலாக எமக்கு தந்திருக்கிறார்கள். சிரிப்பதையும் மார்க்கமாக, அழுவதையும் மார்க்கமாக எங்களுடைய தீன் தான் ஆக்கியிருக்கிறது. பொன்முறுவலாக ஒரு மனிதன் சிரிப்பது அது மார்க்கத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது. தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அகீக்கலக சதகா, நீ ஒரு சகோதரனை பார்த்து பொன்முறுவல் பூத்தால் உனக்கு சதகாவுடைய நன்மை கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே நேரம் ஒரு குழந்தையுடைய மௌத்துடைய நேரத்தில் கண்களால கண்ணீர் வடிவதும் இதுவும் மார்க்கமாகத்தான் இருக்கிறது. அழுவதையும் சிரிப்பதையும் மார்க்கமாக்கிய ஒரே ஒரு மார்க்கமாக இருந்தால் அது எங்களுடைய தீனாகத்தான் இருக்கிறது. கனியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனால கிடைச்ச அந்த ஆம்பளை புள்ளைய நபி அவர்கள் 6 மாசம் அல்லது 7 மாசம் அல்லது 17 மாசம் அந்த குழந்தையை கையில தூக்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த புள்ள கஃபன்ல இருக்கிறது. கண்கள் இருந்து கண்ணீர் வடிந்தது. ஒரு சஹாபி கேட்டார், யார் ரசூலல்லாஹ், நீங்களமா அழுகிறீங்க, நீங்க ஒரு நபி அல்லவா, நீங்க எப்படி அழுகியலும் என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், கண்கள்ல கண்ணீர், உள்ளத்துல கவலை, அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு வார்த்தையும் நாங்க சொல்ல மாட்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா எங்களை மார்க்கத்துல அழுவதையும் சிரிப்பதையும் அது சிறப்பாக தீனாக ஆக்கி தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எமக்கு இந்த நேரத்துல நாங்க செய்யக்கூடிய துவா அந்த தாய்மார்களுக்கு, அந்த விதவைகளுக்கு, அந்த அனாதைகளுக்கு, உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனை இருக்கிறதே, வேற ஒன்றும் இல்லை உலகத்துல சோதனை, இவர்கள் முஸ்லிம்கள் தான் சோதனை. உலகத்துல உள்ளவர்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லும் பொழுது அதை சகித்துக் கொள்ள முடியாம இருக்கிறது. ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்துல ஒருவர் போனார். அவர் ஒரு ஆலிமாக, ஒரு முஸ்லிமாக இருந்தார். அந்த முஸ்லிம ஒரு கிறிஸ்தவ அரசர் பிடிச்சு சொன்னார், நீ கலிமாவை விடு, இல்லாட்டி நான் உன்னை கொண்டு போடுவேன். அவர் சொன்னார், நான் எதையும் விடுவேன், நான் கலிமா விட மாட்டேன். 2 இரும்புல கம்பி எடுத்து நெருப்புல போட்டு சுட்டு அவருடைய கண் அப்படி வச்சு அதை கண் பார்வை இழக்க செஞ்சிட்டான். இந்த இந்த சித்திரவதை அங்கு நடைபெற்று அவர் கஷ்டத்தோடு இருக்கிறார். ஒரு முஸ்லிம் சகோதரர் அந்த ஊர் பகுதியாக கடந்து போன நேரத்தில், கனியமான சகோதரர்களே, அங்கு என்ன நடக்கிறது, அந்த மனிதர் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். குர்ஆன் ஓதுறார், கண் பார்வை இல்லை. குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் பொழுது இவர் சலாம் சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும், 3 விடுத்தம் சொன்னார். அந்த சலாத்துக்கு பதில் வரல. 7ஆம கேட்டா, நான் சலாம் சொல்றேன், நீங்க ஒரு முஸ்லீமா இருக்கிறீங்க, எனக்கு பதில் தாரீங்க இல்ல. அவர் சொன்னார், இந்த பூமியில எங்க முஸ்லிம்கள் இருக்கிறாங்க நான் சலாத்துக்கு பதில் சொல்றதுக்கு, நான் ஒரு முஸ்லீம் என்ற காரணத்தினாலதான் என் கண்ணை இப்படி செஞ்சு போட்டாங்க. அவர் கவலையோட அவர் ஒரு துப்பறியத்துக்காக போயிருந்தா அவர் செய்தியை கொண்டு போய் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இந்த கடிதத்தை கொடுத்தோன்ன உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடிதம் எழுதினாங்க. கடிதம் எழுதி அந்த அரசருக்கு எழுதினாங்க. ஓ அரசனே, நீ எனக்கு இந்த கடிதத்தை நான் அனுப்புறேன், இந்த கடிதம் வரக்கூடிய நேரத்துல என்னுடைய ஒரு முஸ்லிம் சகோதரனை நீ விடுவிச்சு அனுப்பாவிட்டால் என்னுடைய படையின் ஆரம்பம் அங்கிருக்கும், அதனுடைய முடிவு இங்க இருக்கும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட தைரியத்தை, அப்படிப்பட்ட ஈமானிய உணர்வை, அப்படிப்பட்ட ஆட்சிய அல்லாஹ் தஆலா ஒரு காலத்துல கொடுத்தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உமர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு 2.5 வருஷம், உமர் ரழியல்லாஹு அன்ஹு 10 வருஷம், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு 12 வருஷம், ஹஜரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு 5.5 வருஷம், சுமார் 30 வருஷத்துடைய சிறப்பான கிலாபத்துடைய ஆட்சிக்கு பிறகு 90 வருஷத்துக்கு பிறகு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 5வது கலீஃபாவாக அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய காலத்துல ஓனாயும் ஆட்டையும் ஒரே இடத்துல அங்கு தண்ணீர் குடிக்க வைத்தான். உள்ளங்கள் சரியாக கூடிய நேரத்துல ஆட்சியாளர்களையும் அல்லாஹு தஆலா வசப்படுத்துகிறார். ஒரு ஓநாய் ஆடை பாஞ்சு குடிச்சது, அப்பொழுது ஒரு இடையன் சொல்கிறான், ஆடை மேய்க்கக்கூடிய இடையன் சொல்கிறான், இன்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் மௌத்தாகி விட்டார் என்று சொல்கிறான். கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, உள்ளங்கள் தூய்மையாக அல்லாவின் பக்கம் திரும்பக்கூடிய நேரத்தில் மக்களுடைய உள்ளமும் அல்லாம் பக்கம் இருக்கிறது, ஆட்சியாளர்களுடைய உள்ளமும் அல்லாவின் பக்கம் இருக்கிறது, அப்பொழுது உலகத்தில நிம்மதியான ஒரு சூழல் உருவாகக்கூடிய அந்த சாத்தியக்குறை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அந்த கடிதத்தை கொண்டு போயிட்டு தூதர் கொடுத்தார் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி. அந்த கடிதத்தை படிச்ச அரசன் அவன் நடுங்கி விட்டான். அமைதியாக இருங்க, கண்ணியப்படுத்தினான். வந்த தூதரை மிக சங்கையாக வரவேற்றான். எல்லாம் செய்ததுக்கு பிறகு அவன் சொன்னான், உங்களுக்கு நான் விடுதலை தருகிறேன், அந்த முஸ்லிமுக்கு நான் விடுதலை தருகிறேன், ஆனால் ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு அவருக்கு செய்தி வந்துருச்சு, நீங்க யாருடைய கடிதத்தை எடுத்துட்டு வந்தீங்களோ அவர் மௌத்தாகிவிட்டார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். ஆனா அவருடைய வாழ்நாள்ல நான் இந்த முஸ்லிமை விடுவிக்கிறதாக என்ற மனசுல உறுதி கொண்டு விட்டேன், இப்பொழுதும் அவர் மரணத்துக்கு பிறகும் நான் இதுல மாற்றம் செய்ய மாட்டேன், இவர் எடுத்துட்டு போங்க சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, ஈரான் நாட்டுக்கு உமர் ரலியல்லாஹு காலத்துல தாக்குதல் நடந்தது. உலக நாடுகள் தாக்குதல் நடந்த நேரத்தில் அந்த தாக்குதல் நடந்த பொழுது ஈரானை உமர் ரலியல்லாஹு அந்த காலத்துல கைப்பற்றினார்கள். கைப்பற்றி ஈரானை கைப்பற்றி கொண்டிருக்க போல எஸ்தஜர் என்ற ஆட்சியில் உள்ளவர் கடிதம் எழுதினார். கடிதம் எங்க எழுதினார் என்று சொன்னா, கடிதம் எழுதினார் சைனாவுக்கு, சைனா நாட்டு மன்னனுக்கு. கடிதத்தில் குறிப்பிட்டார், அரபுல இருந்து சில மக்கள் வந்து அவர்களுடைய தீனை முன்வைக்கிறாங்க, நாடெல்லாம் கைப்பற்றி கொண்டு போறாங்க, உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்றேன், ஈரானுக்கும் சைனாவுக்கும் பக்கத்து உறவு இருக்குது, உங்களோட நாட்டுடைய உதவி எங்களுக்கு தேவை, அப்பதான் இந்த அரபிகளை விரட்ட முடியும் சொன்னார். அரசன் உமர், அந்த உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல சீன நாட்டு அரசன் அந்த போன தூதரை கூப்பிட்டு கேட்டான், என்ன காரணம், என்ன அந்த மக்கள் யார், எண்ணிக்கையில கூடையா குறையா? சொன்ன, எண்ணிக்கையில அவர்கள் குறவு, நாங்க தான் கூட. எண்ணிக்கையில அவங்க குறவு, நீங்க கூட, அப்ப ஏன் அவங்களுக்கு வெற்றி உங்களுக்கு தோல்வியாக இருக்குது, இது எனக்கு புரியுதில்லை. அவங்க எண்ணத்துல சவாராகி வந்திருக்கிறாங்க, ஒட்டகத்துல சவாராகி வந்திருக்கிறாங்க, அவங்களோட சாப்பாடு என்னது, இதுதான் அவங்களோட சாப்பாடு, அவங்கள்கிட்ட நான் கேட்கிற இந்த வாக்கு அளிக்கிறது அதை நிறைவேற்றக்கூடிய தன்மை இருக்குதா, வாக்குன்னு சொன்னா அதை அப்படியே நிறைவேற்றுவாங்க. அதே நேரம் ஹலால் ஹராமுடைய பேணுதல் இருக்குதா, ஆம், அவர்கள் ஹலால் ஹராமை பேணிக்கொள்வார்கள். இந்த கேள்வி எல்லாம் கேட்டதுக்கு பிறகு அவன் கேட்கிறான், ஹலாலை ஹராமாக, ஹராம ஹலாலாக அவர்கள் ஆக்குவார்களா? அப்படி ஒரு நாளும் செய்ய மாட்டார். அந்த சைனா நாட்டு மன்னன் சொல்றான், இந்த பாருங்க, உங்களுக்கு உதவி செய்யறது என்ன கடமை, என் பக்கத்து நாட்டில் இருக்கிறீங்க. இந்தியாவுக்கு உதவி கேட்டோம் ஸ்ரீலங்கா ஒரு காலத்துல, இந்தியா படை அனுப்பிச்சு. பக்கத்து நாடுகளுக்கு உதவி தேவைப்படக்குல உதவி அனுப்புறது என்பது ஒரு நாட்டுடைய பழக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில உதவி செய்யறதுக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். எங்களோட படையில ஆரம்பம் ஈரான்ல இருக்கும், அதுல முடிவு சைனால இருக்கும். இந்த அளவுக்கு நீண்ட படைகளை நாங்கள் அனுப்புறோம். ஆனால் இவர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதர்களுடைய உருவத்தில் உள்ள மலக்குமார்கள் இவர்கள். இவர்கள் பத்தி நான் அவங்கள்ட்ட கேட்ட நேரம், ஹலால் ஹராம் பெர்ஃபெக்ட் என்று சொன்னீங்க, வாக்கு நிறைவேற்றார் என்று சொல்றீங்க, சாதாரண ஒட்டகத்துல பிரயாணம் செய்யக்கூடியவர் என்று சொன்னீங்க, இந்த தன்மைகள் எல்லாம் இவர்கள்ட்ட இருக்கும் வரைக்கும் உலகம் ஒன்று சேர்ந்தாலும் இவர்கள் அழிக்க முடியாது. இவர்கள் மலைகளை பார்த்து இடம் கேட்டாலும் மலையும் இவர்களுக்காக இடம் கொடுக்கும் சொன்னார்கள். மலையும் இவர்களுக்காக இடம் கொடுக்கும், மலையும் இவர்களுக்காக இடம் கொடுக்கும். இந்த மக்களுக்கு இவர்களோட நீங்க சண்டை செய்யாம சுலக செஞ்சு ஒத்துமையாக முடிச்சுக்கோங்க. கனிவான சகோதரர்களே, எங்களோட முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். எங்கட மூதாதையர்கள் அப்படிதான் வாழ்ந்தார்கள். எங்கட சகாபாக்களுடைய நோக்கம் உலகத்துல உலக வரலாறுல இப்படியான ஒரு நிகழ்ச்சியை காண்பிக்கிறது மிக கஷ்டமாக இருக்கும். அது என்னது, மாவீர ரழியல்லாஹு ஆட்சி காலத்துல ஒரு ஒப்பந்தம் நடந்தது காஃபிர்களோட. ஒப்பந்தம் யாரோட நடக்கலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களோட சில ஒப்பந்தங்கள் செய்தாங்க, காஃபிர்களோட சில ஒப்பந்தங்கள் செய்தாங்க. அந்த ஒப்பந்தத்துல குறிப்பிட்டாங்க, இந்த பாருங்க, நாங்க உங்களுக்கு இந்த நாட்கள்ல இந்த மாசத்துல இந்த நேரத்துக்குள்ள எந்த தாக்குதலும் நடத்த மாட்டோம்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். உமாவியார் ரழியல்லாஹு அன்ஹு யுத்தம் அந்த உடன்படிக்கையுடைய நாள் முடியுது. நேத்து ரமலான், இன்று ஷவ்வால். அந்த ரமலானுடைய 29 மாலையில போர்டர்ல குழந்தை முஸ்லிம் படைகள் எல்லாத்தையும் நிறைச்சாங்க. படைகள் எல்லாம் வந்து நிறைஞ்சு அந்த படையில ஒரு சிலர் 29 மாலையில அந்த பகுதி உள்ளுக்கு பூந்துட்டாங்க. ஒப்பந்தம் செஞ்ச பகுதி உள்ளுக்கு பூந்துட்டாங்க. ஆயுதம் எல்லாம் ரெடியாக இருக்குது. 1 திகதி காலையில தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. தாக்குதல் நடத்தினா அப்படி ஊருக்கூர் கைப்பற்றி கொண்டே போறாங்க. அம்ரு இப்னு அபஸா ஒரு சஹாபி ஓடி வந்து சொன்னாங்க, எங்களுக்கு செய்தி வந்திருக்குது, நீங்க செஞ்சது தவறு. அவர்களுக்கு முன் அவகாசம் ஏதும் இல்லாமல் நீங்க எப்படி நடந்திருக்கிறீங்க? அதனால உமர் ரழியல்லாஹுடைய தூது வந்திருக்குது, நீங்க எந்த பகுதியை கைப்பற்றினீங்களோ அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வரணும். மாவீர ரழியல்லாஹுவர்கள் உத்தரவு பிறப்பித்தாங்க, நாங்க செய்தது தவறாக இருக்கும் என்று சொன்னா நாங்க இதுல இருந்து விட்ரோ பண்றோம், நாங்க பிடிச்ச இடத்தெல்லாம் விட்டுட்டு போறோம். கனிவான சகோதரர்களை பெரியார்களே, நாடை பிடிக்கிறது, ஊரை பிடிக்கிறது, அது சஹாபாக்களுடைய நோக்கம் இருக்குல்ல. மக்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புறது, அதுதான் அவர்களுடைய வைராக்கியமாக இருந்தது. ஹுசைஃபத்து பின் யமான், ஹுசைஃபாவும் யமானும் வாப்பாவும் மகனும், இந்த ரெண்டு பேரும் மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. இடையில அபூஜஹல் சந்திச்சாங்க. அபூஜஹல் சொல்லி பிடிச்சு ரெண்டு பேரையும், நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்க மதீனாக்கு? நீங்க ரெண்டு பேரும் போறது முகம்மத சந்திக்கிறதுக்கு, உங்க ரெண்டு பேரையும் நான் விட மாட்டேன்னு சொன்னேன். நீங்களும் அவரோட போய் சேர்ந்து எங்களுக்கு எதிராக நீங்க போர் தொடங்குவீங்க, எங்களுக்கு எதிராக நீங்க சண்டையில ஈடுபடுவீங்க. யார் சொல்றா? அபூஜஹல். யார பார்த்து சொல்றா? ஹுசைஃபத்து இப்னு யமான் வாப்பாவும் மகனும், ஹுசைஃபாவும் யமானும். இப்ப அவர்களுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, இந்த பாருங்க அபூஜஹல், நாங்க போறோம் நபியவர்களை சந்திக்க. இந்த காரணத்தை கொண்டும் அவர்களோட போய் உங்களுக்கு எதிராக நாங்க சண்டை தொடர மாட்டோம். அபூஜஹல் விட்டுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால இருந்து பத்ருடைய யுத்தத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஹுசைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய ரகசியங்களை தெரிஞ்சு வைத்திருந்த சஹாபி, நபியுடைய ரகசியங்களை செய்து தெரிஞ்சு வைத்திருந்த சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ரகசியங்கள் அவர்களுக்கு சொல்லி வச்சாங்க. அவங்க ரெண்டு பேரையும் சந்திச்சாங்க. எல்லாம் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. பதிலுடைய யுத்தத்துக்கு சஹாபாக்கள் போய் கொண்டிருக்கிறார். இவர்களும் சேர்ந்து கொள்றதுக்கு அனுமதி கேட்டான். நபி அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு அனுமதி தர மாட்டேன். நீங்க வாக்களிச்சீங்க அபூஜஹல் கிட்ட எங்களோட சேர்ந்து சண்டை செய்ய மாட்டேன், நீங்க போங்க. கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துல இஸ்லாம் அறிமுகமானது ஆயுதம் அல்ல, யுத்தம் அல்ல, சண்டை அல்ல. உலகத்துல இஸ்லாம் அறிமுகமானது இப்படிப்பட்ட தன்மைகள் தான். முஸ்லிம்கள் காஃபிர்கள் மொத்தம் கொல்லப்பட்ட எண்ணிக்கையை படிச்சீங்கன்னா பெரிய ஆச்சரியமாக இருக்கு. 10 யுத்தத்துல, 12 யுத்தத்துல முஸ்லிம்கள் காஃபிர்களுடைய கொல்லப்பட்ட எண்ணிக்கை 1019 மட்டும்தான். 1019 முஸ்லிம்கள் ஷஹீதானது, காஃபிர்கள் கொல்லப்பட்டது. இதுதான் டோட்டல் எண்ணிக்கை. உலக மகாயுத்தம் 1914-19 வரைக்கும், அதுபோல இரண்டாம் மகாயுத்தம், இதனுடைய கொலையுடைய எண்ணிக்கையை மட்டும் பார்த்தீங்க என்று சொன்னால் 6 கோடி தாண்டுது. இலங்கையுடைய இந்த 2 கோடி இது போல 3 மடங்கு கூடுதலாக. நான் எண்ணிக்கையை குறைச்சு சொல்றேன், இதை விடவும் கூடுதலாகத்தான் எண்ணிக்கை இருக்கும். எனக்கு மறக்குதே, 6 கோடின்றதுல எனக்கு சந்தேகம் இல்லை, அதனால நான் குறைச்சு சொல்றேன். 6 கோடி மக்களை இந்த ஹிரோஷிமால, ஜெர்மனியில, மற்ற பகுதிகள் எல்லாம் கொண்டு குமிச்சாங்க. சுனாமியுடைய 17,000 அந்த ஜனாதாவை அடக்க பண்றதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். 17,000 ஜனாதா சுனாமி தாக்கத்தில் அந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி நடந்த அந்த சுனாமியில வளர்ந்த ஆபத்தில் 37,000 ஜனாதாக்கள்ல 17,000 முஸ்லிம்கள். இந்த 17,000 ஜனாதாவே எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு மேலான சகோதரர்களே. அன்று அந்த கோடான கோடி ஜனாதாக்கள்லாம் எப்படி இருந்திருக்கும்? இஸ்லாம் யுத்தத்தால் உலகத்துக்கு அறிமுகமான மார்க்கம் அல்ல, யுத்தத்தால் அறிமுகமான மார்க்கம் அல்ல. யுத்த நேரத்தில் கூட எவ்வளவு நிதானமாக நடந்திருக்கிறாங்க பாருங்க. உஸாமா ரதியல்லாஹுவர்களும் இன்னொரு அன்சாரி சஹாபி, ரெண்டு பேர் இப்படி நடக்கிறாங்க. முன்னுக்கால ஒரு பகைவன் வருகிறான், ரெண்டு பேருடைய கையில வாள் இருக்குது. நல்ல தெரியும் வாரவன் ஒரு விரோதி, ஒரு பகைவன், அவன் எங்களை தாக்கிடுவான், தாக்குதல் நடக்க போகுது. அவன் டக்குன்னு கலிமா சொன்னான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அன்சாரி சஹாபி பார்த்தாரு, கலிமா சொல்றான், இப்ப ஒன்றும் செய்யலான்னு அவன் நகர்ந்து போயிட்டான். உசாமா பார்த்தாங்க, இவன் கலிமா சொல்றது என்ன கொள்றதுக்கு தான், அவன் அவன் கலிமா சொல்லிட்டேனே தாக்கிடுவான். அதனால வால் எடுத்து ஒரே வெட்டு வச்சுட்டாங்க, அவன் கொல்லப்பட்டான் அல்லது ஷஹீத் ஆயிட்டார். இந்த செய்திய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொன்ன நேரத்துல நபி அவர்கள் அப்படி துடிச்சு முகமெல்லாம் சோப்பாகிருச்சு. உசாமா அவனுடைய நெஞ்சனி பொழந்து பார்த்தியா, நெஞ்சனி பொழந்து பார்த்தியா, உனக்கு என்ன தெரியும் அவன் கலிமா சொன்னானா இல்லையா என்று, நீ அல்லாஹ்வுக்கு நாளைக்கு என்ன பதில் சொல்ல போகிறான் சொன்னான். உசாமா ரதியல்லாஹு அன்ஹு நபிக்கு மிக நேசமானவர்கள், நபிக்கு மிக விருப்பமானவர்கள். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, நான் உங்களை இந்த சபையை பார்த்துட்டு எனக்கு வந்த களைப்பெல்லாம் போயிருச்சு. நான் பயான் செய்ய முடியுமா என்ற அந்த அளவுக்கு ஒரு களைப்புல தான் நான் வந்தேன். ஆனா உங்களை இவ்வளவு ஆர்வத்தோட ஆசையோட உங்களோட உள்ளத்துல ஈமானுடைய அந்த உணர்வும் அல்லாஹோட இருக்கக்கூடிய தொடர்பும் தான் உங்களை இந்த நேரத்துல இந்த இடத்துல அமர வைத்திருக்கு. நிச்சயமாக உள்ளம் வருந்து நீங்க செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் நிச்சயமாக கபுல் செய்வான் என்பதுல சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் இடத்துல நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவான். கனிவான சகோதரர்களே, பயான் வெறுமனே கேட்கிறது ஒரு நோக்கமாக எங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. நான் ஒரு குறிக்கோளோட, நான் வந்திருக்கிறேன் ஒரு குறிக்கோளோட தான். நான் இப்ப கண்டிக்கு போகணும், மாத்தலையில நான் 7 மணிக்கு நிகழ்ச்சியில கலக்கணும், அதுக்கப்புறம் நான் மாத்தலை டவுன் பள்ளியில நான் சொத்துபாக்கு ஈடுபடணும், இதெல்லாம் இருக்குது. அவன் இதுக்கு பிறகுதான் எல்லாம் செய்யணும். மனிதன்றத்தினால் எனக்கும் தூக்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது, களைப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறதே ஒரு நோக்கத்துக்காக. அது நோக்கம் என்னது? நாங்க முஸ்லிம்கள், நாங்க வீணாக எதையும் செய்ய மாட்டோம். எங்களுடைய எல்லா காரியமும் ஒரு குறிக்கோளோட தான் நடக்கும். நாங்க இந்த நாட்டில் 1000 வருடங்களாக வாழ்கிறோம். நாங்கள் 1000 வருடம் வாழ்கிறோம். நான் இதை ஒரு ஜும்மாலையும் குறிப்பிட்டிருக்கிறேன். ஸ்ரீலங்கன் முஸ்லிம் 1000 இயர்ஸ் எத்தனிக் ஹாமனி, டாக்டர் லோனா தேவராஜா என்ற பெண்மணி இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பெண்மணி, அவளோட ஹிஸ்டரியை படித்த பெண்மணி, அந்த பெண்மணியுடைய புத்தகத்துல அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். அந்த ஏசிஎஸ் ஹமீத் அவர்களுக்கு அவர்களுடைய முயற்சி தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டது. அவர் என்னத்துக்காக முயற்சி செய்தார் என்று சொன்னா, முஸ்லிம்களை காஃபிர்கள் மூலமாக தெரிய வைங்க, காஃபிர்களும் ஏற்றுக்கொள்ளுங்க. இது எப்படி? ஹிரக்கல் மன்னன், நபி அவர்கள் கடிதம் அனுப்பினாங்க ஹிரக்கல் மன்னனுக்கு. ஹிரக்கல் மன்னன் ஏற்றுக்கொண்டான் முஹம்மது நபி தான் என்று. ஆனால் அவனுடைய ஆட்சி பறிபோகும் என்றதுனாலதான் நபி அவங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இரண்டாவது சப்ஜெக்ட். ஏற்றுக்கொள்கிறான், நபி அவர்களுடைய ஒரு முயற்சி இருந்தது, காஃபிர்கள் ஒன்று ஏற்றுக்கொள்ளணும், அல்லது குறைஞ்சது அவங்களுடைய குரோதம் வைராக்கியம் எங்களோட குறையும். எல்லாரையும் அபூஜஹல் ஆக்கினோம்னா கஷ்டமாகிடும், சண்டை பிடிச்சு கொண்டே இருக்கிறோம். குறைஞ்சது அபு தாலிப போல சிலர் உருவாக்கினோம்டா. அபு தாலிப் அவர் நபிக்கு எதிராக சூழ்ச்சி செய்யல, நபிக்கு எதிராக சண்டைக்கு வரல, நபிக்கு யாரும் அடிக்க வந்தாலும் முன்னுக்கு வந்து தைரியமாக நிறுத்தக்கூடியவராக இருந்தார். ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை. எல்லாரும் ஹிதாயத்துக்கு வரணும் என்பதுதான் எங்கட கவலை, எங்கட ஆசை, எங்கட துடிப்பு, எங்கட கண்ணீர், எங்களுடைய தியாகம். நாங்கள் இரவு பகலாக எல்லா இடத்துல மன்றாடுதான். எங்கட உள்ளத்துல என்ன இருக்கணும்? உலகத்துல வாழக்கூடிய 700 கோடி மக்களும் ஹிதாயத்து பெறணும். நபி அவர்கள் ஹக்கம் இப்னு கைசான் என்ற ஒரு காஃபிருக்கு கலிமாவை சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அவன் நபியை புறக்கணிச்சு கொண்டிருக்கிறான். உமர் ரதியல்லாஹு கோபப்பட்டு சொன்னாங்க, நபி இவன் ஒரு முனாஃபிக், ஒடுங்க வேண்ட களத்தை விட்டு. இப்படி நபியவங்க பேசிக் கொண்டிருந்தவர்கள் உமரை பார்த்துட்டு நபியவங்க முகத்தை திருப்பிட்டு அந்த மனிதரை பார்த்து பேசினாங்க. ஹக்கம் 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 பேசி பேசி போக்குல அந்த ஹக்கம் இப்னு கைசான் கலிம சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. சுபஹான் அல்லாஹ், நபியுடைய உள்ளத்துல வந்த சந்தோஷம். அல்லாஹு அக்பர். உலகத்துல ஆட்சி செய்யறது, உலகத்துல சொத்து செல்வம் செய்யறது, உலகத்துல நாடுகளை கைப்பற்றுறது, அதுல இல்ல சந்தோஷம் நபி அவர்களுக்கு. நபி அவர்களுக்கு சந்தோஷம். அல்லாஹு அக்பர். என்னுடைய இந்த சகோதரர் இவர் யூதராக மரணிச்சா இவர் நரகத்துக்கு போவான் அல்லவா? இன்னைக்கு கலிமா சொல்லிட்டானே, இந்த கலிமா இவனை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். நாங்க எந்த சொர்க்கத்தை இந்த கடைசி 10 அல்லா இடத்துல கேட்டோமோ அந்த சொர்க்கத்தை அடையணும் மேலான சகோதரர்களே, அதுதான் நபி அவர்களுடைய உள்ளத்தால் இருந்த அந்த வைராக்கியமாக இருக்கும். எப்பொழுதும் நான் நீங்க அனைவர்களும் இந்த தீன உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது ஆயுதம் அல்ல, சண்டை அல்ல, எங்கட அரசியல் அணுகுமுறை அல்ல, எங்களுடைய புரொட்டஸ்டும் ரோட்ல இறங்கி கத்தி கதறி விஷயங்களை சாதிக்கிறதும் அல்ல. மேலான சகோதரர்களே, நாங்கள் கொண்டு அடையிறதாக இருந்தா அல்லாஹுடைய திருப்தியை கொண்டுதான் அடைய முடியும், எங்களுடைய அஹ்லாக கொண்டுதான் அடைய முடியும். நபி அவர்கள் பாருங்க, தன்னுடைய சஹாபா தோழர்களோட எப்படி அஹ்லாக்கோட நடந்திருக்கிறாங்க. ஒரு நாள் இப்படி நபியுடைய ஆடை இருந்தது. அபுபக்கர் வந்தாங்க, உமர் வந்தாங்க, நபி அவங்க இப்படிதான் இருந்தாங்க. உஸ்மான் வரக்குல நபி அவங்க இப்படி போட்டாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என் வாப்பா வந்துட்டு போனாங்க நீங்க அப்படியே இருந்தீங்க, உமர் வந்துட்டு போனாங்க அப்படியே இருந்தீங்க, இந்த உஸ்மான் வந்துட்டு போக்கல, நீங்க இதை கீழே போட்டுட்டீங்களே, ஏன் இப்படி செஞ்சீங்க? ரவிசல்லா அலி செல்லம் சொன்னாங்க, உஸ்மான் என்ன அப்படி பார்க்க தாங்கிக் கொள்ள மாட்டா, மலக்குமார்கள் கூட உஸ்மான பார்த்து வெக்கப்படுறாங்க, நான் வெக்கப்படக்கூடாதா சொன்னாங்க. இது எழுதுறாங்க உலமாக்கள், காலிக்கும் நாசபி அஹ்லாக்கிஹிம், மக்களுடைய அஹ்லாக்க வச்சு நீங்க நடந்துக்கோங்க. உமர் ரதியல்லாஹுடைய சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்தாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர் உங்களோட சொர்க்கத்தை பார்த்தேன், அவங்க உங்களோட ரோஷம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால உள்ளுக்கு போகலன்னு சொன்னாங்க. உங்களோட ரோஷத்துக்காக நான் உள்ளுக்கு போகிறேன். எவ்வளவு மற்றவர்களுடைய ஃபீலிங் உமர் ரதியல்லாஹுக்கு அது பெரிய கவலை ஏற்படுச்சு. யார் சொல்லலாம், நீங்களா இப்படி எந்த விஷயத்துல நீங்க இப்படி நடக்கணுமா யாரும் சொல்றா? நீங்க போனா எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நபியவர்களிடம் அனுமதி கேட்டாங்க, நானும் உங்களோட சேர்ந்து கவனமாக இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மேலான சோதனை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அனுமதி கேட்டாங்க, எனக்கு நீங்க அனுமதி தந்தா உங்களோட சேர்ந்து நான் மஸ்ஜித் நபவியில எத்துக்காக இருக்க விரும்புறேன், எத்துக்காக இருக்க விரும்புறேன், எத்துக்காக இருக்க விரும்புறேன்னு சொன்ன நபி அவங்க சார் என்ன வீடு இப்படி இருக்குது, அந்த வீட்டுல இருந்து நபியவங்க எத்துக்காக இருக்கக்குல தலைய வீட்டுக்கு போடுவாங்க, தலைய வீட்டுக்கு போட்டா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தலையை வாரி விடுவாங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் உள்ளுக்கு போறதெல்லாம் இல்ல, எத்துக்காப்புல இருக்கிறாங்க, தலையை உள்ளுக்கு போடுவாங்க, தலையை வாரி விடுவாங்க. இப்ப ஆயிஷா நாயகி அனுமதி கேட்கிறாங்க, நானும் வந்து மஸ்ஜிதுக்கு எத்துக்காக இருக்க விரும்புறேன், மஸ்ஜிதுக்கு எத்துக்காக இருக்க நபியவங்க சார் ஆயிஷா ரழியல்லாஹு சின்ன டென்ட் ஒன்று அடிச்சாங்க, சின்ன டென்ட் ஒன்று. அவ வீட்டுக்கு போயிடலாம், டாய்லெட்டுக்கு போகலாம், வரலாம். நபியவங்க வெளியே போயிட்டு வாராங்க, பள்ளியில அறவாசிய புடிச்சிட்டாங்க, ஒன்பது பேரும் டென்ட் அடிச்சு, நபியுடைய ஒன்பது மனைவாரும் டென்ட் அடிச்சுட்டாங்க, ஒன்பது மனைவாரும் டென்ட் அடிச்சா அது மஸ்ஜிதுல எங்க ஆலைக்கு மத்தவங்களுக்கு வாரத்துக்கு இடம் இருக்கும், பெண்கள் அடிச்சா எப்படி இருக்கும்? இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அஹ்லாக்கை பார்க்கலாம். நபியவங்க யோசிக்கிறாங்க, இப்ப நான் என்ன செய்யறது? ஆயிஷா நாயகிக்கு சொன்னா வானாண்டே அவங்க மறுநோவாங்க, நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேன். ஆயிஷா மட்டும் வச்சுட்டு மற்றவங்க எல்லாம் விட்டா அது பெரிய திண்டாட்டமாக மாறிடும். சொன்னாங்க, நான் இந்த வருஷம் எத்து காஃபே இருக்கேன், போங்க, நான் எத்து காஃபே வாங்க, நான் எத்து காஃபே இருக்கேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வருஷம் இந்த பத்து நாள கதா செஞ்சாங்க. அடுத்த வருஷம் இதுக்கு சொல்றது எங்க மார்க்கத்துல மற்றவர்களுடைய அஹ்லா, மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிச்சே அஹ்லா கூட நடக்கும். ஒன்றுக்குது வெறுமனே அஹ்லா, ஒன்றுக்குது மற்றவர்களுடைய ஃபீலிங்ஸ், மற்றவர்களுடைய உணர்வுகள், மற்றவர்களுடைய சிந்தனைகளையும் மதிச்சு நடக்கிறது. இது எங்க மார்க்கத்துல மிக முக்கியமானது. ஒரு பௌத்தன் இருக்கிறான், அவனுக்கு மாடு இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் பௌத்தர்கள் மாடு சாப்பிடுறாங்க, எங்களை விட கூட சாப்பிடுவாங்க, எல்லாம் தெரியும். ஆனா ஒருவன் இருக்கிறான், அதை பேணுறான். இப்ப அவன் முன்னுக்கே நாங்க போயிட்டு அறுத்தா அவன் ஃபீலிங்ஸ்ல நாங்க கையை வைக்கிறோம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்துள்ளுக்கே நபியவங்க போறதுக்கு தாய்ந்தான், யஹூதியுடைய குணம் வரக்குள்ள எழும்பி நின்றாங்க. அல்லாவே சொல்றான் குர்ஆன்ல, நீங்க அவங்கள போயிட்டு கிண்ட போகாதீங்க, நீங்க அவனை திட்ட போனா அவன் உங்க அல்லாவை திட்ட ஆரம்பிச்சிருவான், அல்லாவை திட்ட ஆரம்பிச்சு. பர்மாவுடைய சோக செய்தி எங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஆனா உண்மையான தகவலோட சில பொய்ப்படங்களும் கலந்திருக்குது என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ரெண்டு வகையான கருத்துகள் வருது. இது ஆரம்பிச்சு வச்சது முஸ்லிம்கள் சில பெண்களை அங்கு கற்பழிச்சதுதான் இதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. நாங்க சில விஷயங்களை ஆரம்பிக்கிறோம், அதனுடைய முடிவு எங்களுக்கு ஆபத்தாக வந்து முடியும். இதெல்லாம் பர்மாவுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் சில வெப்சைட்டுகள்ல பலதையும் இன்று எது எப்படி இருந்த போதிலும் அல்ஹம்துலில்லாஹ் சென்ற வாரம் ஒரு மன ஆறுதலான செய்தி கிடைக்குது. சவுதியில மக்கால 57 முஸ்லிம் நாடுகள் ஒன்று சேர்ந்து இந்த பர்மாவுடைய விஷயத்தையும் சிரியாவுடைய விஷயத்துக்கும் ஆட்சேபனை தெரிவிச்சு சிரியாவை அந்த ஓசியாயிட குரூப்ல இருந்து அப்புறப்படுத்திருக்கிறாங்க. மற்றதே பர்மாவுடைய விஷயத்தை யுனைடெட் நேஷனுக்கு கொண்டு போறதுக்கு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஏதோ இப்படியான ஒரு உணர்வுண்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது ஓரளவு மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. இது போதாது, இதைவிடவும் கூடுதலாக அவர்கள் செய்ய வேண்டும், இந்த வைராக்கியத்தை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்று சொன்னால், இன்றைய எங்களுடைய கூட்டம் மேலான சகோதரர்களே, அது ஒரு உம்மத்தை உருவாக்கும் கூட்டமாக அமைய வேண்டும். ஒரு உம்மத்தை உருவாக்கணும். நாங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு உம்மத். அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் சில சக்திகளை தந்திருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய யாருமே எதுலையுமே குறைந்தவர்கள் அல்ல. இந்த சின்ன குழந்தைகள் கூட எதிர்கால சொத்துகள். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மாபெரும் சொத்துகள், எதிர்கால தலைவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் ஒரு சின்ன குழந்தையும் பார்த்தாங்க. 4.5 வயதுக்குள்ள மஹ்மூத் இப்னு ரபி, 4.5 வயது. இந்த 4.5 வயது பிள்ளைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் எப்படி கவனிச்சாங்கன்னு சொன்னா, அந்த பிள்ளையோட வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல கிணத்துல உள்ள தண்ணீர் எடுத்து நபி அவர்கள் வாயில போட்டு அந்த புள்ளட முகத்துல நபி அவர்கள் துப்பினார்கள். ஏன்னா சரியான காய்ச்சலாக இருந்துச்சு. இப்ப அந்த புள்ள 4.5 வயதா 5 வயது, இந்த ரெண்டு தான் அபிப்பிராயம். 4.5 வயதா 5 வயதா? 4.5 வயது 5 வயது என்றதுல இந்த அபிப்பிராய வேதம் ஏற்பட்டது. அபிப்பிராய வேதம் ஏற்பட்டது உலமாக்கிறதுல அந்த காலத்துல வாழ்க்கை. இந்த 4.5 வயது புள்ள ஹதீஸ பயான் செய்கிறது. சஹீஹ் புகாரில் இந்த ஹதீஸ் பதிவாகும். மஜ்ஜனி மஜ்ஜதன், நபி அவர்கள் இந்த முகத்துல உமிழ்ந்தார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இஸ்லாமிய ஹதீஸுடைய கலன்றது ஒரு முக்கியமான பகுதி. ரசூல் அல்லாஹ் செல்லம் எப்படி தூங்கினாங்க, நபி அவர்கள் எப்படி உறங்கினாங்க, நபி அவர்கள் எப்படி தொழுதாங்க, நபி அவர்கள் மனைவியோடு எப்படி நடந்து கொண்டாங்க, நபி அவர்கள் வீட்டில் எப்படி அவர்களுடைய நேரத்தை கழித்தாங்க, நபி அவர்களுடைய குடுக்கல் வாங்கல் எப்படி, நபி அவர்களுடைய போர்க்களம் எப்படி, நபி அவர்களுடைய தனிமை எப்படி, நபி அவர்களுடைய பிரயாணம் எப்படி, நபி அவர்களுடைய சகாபாக்களுடைய இருந்து அந்யுன்யமாக பழகக்கூடிய தன்மை எப்படி, இதெல்லாம் ஹதீஸ்ல பதிவாக இருக்கிறது. சஹீஹ் புகாரி, முஸ்லிம், திருமதி, நசாயி, பதிவாக இருக்கிறது. 28,800 அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்துண்டுதான் கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஹதீசுடைய கலையாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லா, நான் இதை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். 1987 முதலாவது மர்க்கஸ்ல இது தௌரத்துல் ஹதீஸ் என்ற வடிவத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. மௌலவிமார்கள் ஆகக்கூடியவர்களுக்கு மேல் மிச்சமாக தௌரத்துல் ஹதீஸ். முந்தைய காலத்துல நாங்கெல்லாம் இந்தியால பாகிஸ்தான்ல போயிட்டு படிச்சோம். இன்றைக்கு அல்ஹம்துலில்லா இந்தியா பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய பல நெருக்கடிகள் இருக்குது. இலங்கையில அல்ஹம்துலில்லா இது ஆரம்பிச்சு குல்லியத் இப்னு உமர் என்று முந்த இங்க கிராண்ட் பாஸ்ல இருந்துச்சு. இப்ப தெய்வல எண்ணிக்க கூடிருச்சு. தெய்வல பள்ளியில நடந்து கொண்டிருக்கிறது. மௌலைமார்கள் ஆனதுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு வருஷத்துல ஹதீசுடைய இந்த 28,000 ஹதீஸ்களும் ஒரு வருஷத்துல பாடமாக நடத்தப்படுகிறது. 28,000 ஹதீஸ். நான் லண்டனுக்கு போயிருந்தேன். நான் இதை சொல்றேன், ஒரு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வெளிப்படுத்துறதுக்கு. அது எனக்கு வாழ்க்கையில மிக, நான் செஞ்ச பிரயாணங்கள்ல எனக்கு மிக சந்தோஷமான ஒரு நாளாக இருந்தது. என்னுடைய ஒரு ஆலிம் சகோதரர் இருக்கிறார். அவர் பிளாக்பர்ன் என்ற ஊர்ல. நான் அங்கிருந்து அவர்கிட்ட விடை பெற்று வரும் பொழுது முஃப்தி ஷபீர் அவருடைய பேர். அவர் சொன்னார், நீங்க இந்த ஊரை கடந்து போறீங்க. இந்த ஊரை கடந்து போக்குல அங்க ஒரு ஆலிம் இருக்கிறார். அங்க ஒரு ஆலிம் இருக்கிறார். அவர் 97-98 வயதுடையவர். மௌலானா அஹ்மத் சூரத்தி அவர்கள். அவர்களுக்குள்ள விசேஷம் என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ அவர் வந்து கேட்டிருக்கிறார். எப்படின்னா, இப்ப எனக்கும் என்னுடைய உஸ்தாத், எனக்கு உஸ்தாதாக இருந்தாங்க முஃப்தி வலி ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களோட உஸ்தாத் ஹுசைன் அஹ்மத் மதனி, அவங்களுடைய உஸ்தாத் மஹ்மூதுல் ஹசன் தேவந்தி, அவங்களுடைய உஸ்தாத் முகமது காசிம் நானோத்மே அவர்களுடைய உஸ்தாத் இந்த சில்சிலா அப்படி 30வது பைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் போய் சேருகிறது. அப்ப நான் பிளக்மன்ல இருந்து வெளியாகிறேன், லெஸ்டர் என்ற ஊர்ல இந்த ஊருக்கு போங்க, உங்களோட இந்த ஒரு ஆலையை நான் அனுப்புறேன், இங்க இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தூரம் அவர் இன்ஷா அல்லாஹ் திரும்பி வந்துருவார். அங்க போனா உங்களுக்கு உலகத்துல இப்ப வாழக்கூடிய உலமாக்கல்ல வயதுல முதிர்ந்தவர் அவர்தான். அவருக்கு ஏண்ட உஸ்தாதுக்கு நபிக்கும் இடையில 32 இந்த தொடர்பு இருக்குது என்று சொன்னா அவருக்கும் நபிக்கும் இடையில 28 தொடர்பு இருக்குது. அப்ப குறையுது. அல்லாஹு அக்பர். நான் அங்க போனேன், அவர் சரியான சுகயினமாக இருந்தார். அவருடைய வீட்டுக்கு போயிட்டு எனக்கு அந்த ஹதீஸுடைய பாடத்தை நாங்க பலர்கிட்ட ஓதி இருக்கிறோம், பல உஸ்தாத்மார்கள் எங்களுக்கு ஹதீஸ் பாடத்தை நடத்தி இருக்கிறாங்க, அனுமதி தந்திருக்கிறாங்க. நபியோட அந்த சங்கிலி தொடர்ந்து எங்களுக்கு உருவாகிறது. இந்த சங்கிலி தொடர் ஒன்று உருவாகிறது. இந்த சங்கிலி தொடர் உருவாகிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஹதீச பயான் செய்யறதுல ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி. சஹாபி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, நபி அவர்களை கட்டி அணைச்சாங்க, இக்ரா இக்ரான்னு சொன்னாங்க. அவர் நபி அவர்கள் எனக்கு ஓத தெரியாது என்று சொன்னாங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமே. முதலாவது ஹதீஸ், முதலாவது நபி அவர்களுக்கு வகி வந்தது. இது யாரு பயான் செய்யறது? யாரு பயான் செய்யறது? ஆயிஷா. இன்னொரு கேள்வி, நபி அவங்க மௌத் ஆகும் பொழுது ஆயிஷா ரதியல்லாஹு வயசு 18. அப்ப இது எப்படி பயான் செய்யறாங்க? நபி அவங்களோட நபித்துவம் 23 வருஷம். அவ 5 வருஷம் வித்தியாசம் உண்டு இருக்கு இல்லையா? நபி அவங்க அந்த நேரம் ஆயிஷா நாயகி பிறந்தும் இல்லை. நபி அவங்களுக்கு வரி வரும் பொழுது ஆயிஷா நாயகி பிறந்தும் இல்லை. அவன் எப்படி பயன் செய்வது? இதுதான் அவர்கள்ட்ட இருந்த ஆர்வம். ஆயிஷா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா 2100 ஹதீஸ்களை பாடமாக்கினாங்க. எப்படி பாடமாக்கினாங்க? நபி கிட்ட கேட்டாங்க, யாரும் சொல்ல எனக்கு சொல்லித்தாங்களே உங்களுக்கு வகி எப்படி வந்துச்சு? இப்ப நபியவங்க சொல்லி கொடுக்கறாங்க. அப்ப நபியவங்க பாடம் நடத்திட்டா அதை விட வேற என்னது கிடைக்கும் பாக்கியம்? அவங்களுக்கு அதை விட பெரிய பாக்கியம் வேற என்ன இருக்கணும்? அப்ப நேரடியாக அவர்களுக்கு சொல்லலும், இப்ப எங்களுக்கு அப்படி சொல்லலுமா? சொல்லலாது. அதனாலதான் ஹதீஸ்கள் பயான் செய்யறதுல கொஞ்சம் பேணுதலாக நடந்துக்கோங்க என்று சொல்லப்படுது. எடுத்த எடுப்புக்கு ஹதீஸ்களை இப்ப அப்படி பிடிச்சு பாடம் இல்லாம சொல்லிடாதீங்க. யாரு தன்னுடைய இஷ்டப்படி குர்ஆனுக்கு விளக்கம் கொடுத்தாரோ அது சரியாக இருந்தாலும் அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் தான். ஹதீஸ்ல வந்து இந்த சங்கிலி தொடர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாங்க 50-60 உஸ்தாத் கிட்ட படிச்சோம்டா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 1080 உஸ்தாத் மார்கள் கிட்ட ஹதீஸ் படிச்சிருப்பாங்க. எங்கட மார்க்கத்தில் உள்ள சிறப்பம்சம் இதுதான். எங்கட மார்க்கத்தில் உள்ள சிறப்பம்சம் இதுதான். இன்றைக்கு பகல் நிகழ்ச்சியில, ரேடியோ நிகழ்ச்சி ஜமியத்துலமால, ஒரு சகோதரி கேள்வி ஒன்று கேட்டாங்க. என்ன கேள்வி? நாங்க ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கிறோம் சில ஏழைகளுக்கு. சில நேரம் அந்த ஏழைகள் எங்களை கூப்பிடுறாங்க வீட்டுக்கு வாங்கன்னு. நாங்க கொடுத்த ஜகாத்துல் ஃபித்ர்ல சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கிறாங்க, அந்த சாப்பாடு எங்களுக்கு சாப்பிடலுமா என்றது கேள்வி. நல்ல கேள்விதான். உங்களோட கடையில சிலர் வியாபாரம் செய்யறாங்க, நீங்க அவங்களுக்கு ஜகாத்தை கொடுக்குறீங்க, அந்த ஜகாத்திலேயே வலிமா சாப்பாடு உங்களுக்கு போடுறாங்க, அந்த வலிமாக உங்களுக்கு புகையலுமா? வேலை செய்யறாங்க, அவர்களுக்கு முதலாளி என கல்யாணம் நடக்க போகுது, இவர் தந்த ஜகாத்துல ஒரு பகுதி அவருக்கு கொடுக்கிறாரு, அவர் அந்த ஜகாத்துல என்ன செய்யறாரு, ஒரு வலிமாவை போட்டு முதலாளியையும் கூப்பிடுறாரு. 50 பேர்ல இவருக்கு தனி சாப்பாடு எடுத்து கொடுக்கலுமா? அதுதான் கொடுப்பாரு. இப்ப அந்த சாப்பாடு சாப்பிட இல்லவா? சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் எங்களுக்கு என்ன மேலான சகோதரர்களே, அவர்கள் சொல்லாம போனாங்க. ஒன்றுமே எங்களை இருட்டுல வச்சுட்டு போகல, எல்லாத்தையும் தெளிவா செஞ்சிட்டு போகல, எல்லாத்தையும் தெளிவா. ரெண்டு கருத்து வேற்றும வந்தாலும் அதையும் நபியவங்க ரஹ்மத்தாக ஆக்கிட்டு போனாங்க. ரஹ்மத்தாக இப்ப இதுக்கு பதில் என்ன? இந்த சாப்பாடு அப்படி தந்தா சாப்பிடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பரீரா ரதியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணி வீட்டுக்கு போறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களால் உரிமையிடப்பட்ட ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி பாத்துங்க, நபியவங்க போயிட்டு கேக்குறாங்க, சாப்பிட எதுவும் இருக்குதாம்மா? யார சொல்லலாம், சாப்பிட இருக்குது, ஆனா சதக்கால வந்த இறைச்சிதான். சதக்கால வந்து இப்ப நீங்க அக்கீக்கா இருக்கிறீங்க, அது நீங்களும் சாப்பிடலும், பெரிய கோடீஸ்வரரும் சாப்பிடலும், ஏலமிஸ்கரும் சாப்பிடலும், மூணாக நீங்க பிரிக்கணும். ஒன்று உங்களுக்கு, 12 கிலோ இருக்கின்ற 4 கிலோ உங்களுக்கு, 4 கிலோ குடும்பத்தாருக்கு, 4 கிலோ ஏழைகளுக்கு. அதுல எந்த கட்டுப்பாடும் இல்லை, யாரும் சாப்பிடலாம். உங்களுக்கு யாரும் அக்கீக்காவை கொண்டு வந்து தந்ததுக்கு பிறகு நீங்க அதை தூக்கி வேணும்னா ஒரு காஃபிருக்கும் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்தது தானே. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்திருக்குது அக்கீக்கா இல்ல, உலுஹியா இல்ல, வந்திருக்குது அந்த பரீராக்கு சதக்கா. யல்லா, என்ன புள்ள காய்ச்சல், என்ன புள்ள டைஃபாய்டு, என்ன புள்ள இந்த டெங்குல, சோமாகிட்டா ஒரு ஆடை இருக்கிறேன். அப்படி அறுக்கிற ஆடை கொடுக்கிறவருக்கும் சாப்பிட இயலாது. அது எல்லாமே 100க்கு 100 யாருக்கு போகணும்? மிஸ்கின்களுக்கும் ஏழைகளுக்கும் தான். அப்படிப்பட்ட ஒரு ஆட்டரிச்சு தான் பரீரா ரதியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்திருக்குது. அப்ப நபிக்கு தூக்கி கொடுக்கலுமா? நபிக்கு சதக்காவை அல்லாஹ் ஹராம் ஆக்கியிருக்கு. ஒரு பேரிச்சபலம் ஜக்காத்துல வந்த பேரிச்சபலம். ஏன்னா அந்த காலத்துல ஜக்காத்துடைய மரங்கள், பேரிச்ச மரங்களையும் போயிட்டு அரைவிடுவாங்க. அதுல 1500 கிலோ இப்படி அதுக்கு மேலாக இருக்கும் பொழுது அதுல இருந்து ஜக்காத் எடுக்கப்படும். அந்த ஜக்காத்துல வந்த ஒரு பேரிச்சபலத்தை எடுத்து சாப்பிடுறாரு ஹசன், நபியுடைய பேரன். நபி உங்க துடிச்சு, பகின் பகின் துப்புங்க, பேரனே சாப்பிடாதீங்க, இது சதக்கான்னு சொன்னாங்க. அவங்க பரீரா பெண்மணிக்கு தெரியும், இது சதக்கால வந்தது, நபி உங்களுக்கு சாப்பிடக் கூடாது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எவ்வளவு ரஹ்மத் செய்யட்டும் நபி அவர்களுக்கு. அவன் சொன்னாங்க, பரீரா, இது உனக்கு சதக்கா, நீ எனக்கு தந்த ஹதியா. சதக்கா வேற, ஹதியா வேற, ஜகாத் வேற, வக்ஃப் வேற. சதக்கா அதை உரியவர்களுக்கு நன்மை நாடி கொடுக்கப்படுகிறது. ஹதியா சந்தோஷமாக எதையும் நாடாம கொடுக்கப்படுகிறது. ஹதியா சந்தோஷமாக எதை நாடா? அல்லாவுக்காக தான் கொடுக்கிறாங்க. ஆனா இது சதக்காவுடைய நாட்டம் உண்டு அங்க இல்ல. கை மாறக்குள்ள சட்டம் மாறுகிறது. அங்க போனது ஜகாத்துல் ஃபித்ர், ஆனா அவங்க எங்களுக்கு தந்தா அது ஹதியா. அங்க போனது ஜகாத், அது கை மாறி வரக்குள்ள அது ஹதியா. நிர்பந்தம் இல்ல, இந்த பாரு நான் உனக்கு ஜகாத்த தார, நீ எனக்கு வலிமா கூப்பிடணும் அப்படின்னு அது கட்டாயமாக. அப்படி யாரும் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நீ கூப்பிடாட்டையும் பரமா இல்ல அப்பா, நீ சந்தோஷமா இரு, அப்படிதான் கொடுக்கிறது. கனிவான சகோதரர்களே, இதுதான் ஹதீஸ். ஒரு சஹாபி பெண்மணி கல்யாணம் முடித்து மாப்பிள மௌத்தாகி 3வது நாள் தன் அலங்கரிச்சு கொண்டு அழகாக ஜோடிச்சு கொண்டிருக்கிற அந்த பெண்மணி, இந்த பெண்மணி இப்ப அல்லாஹு அக்பர். ஒரு சஹாபிக்கு கவலை வந்துச்சு. சொன்னார், மாப்பிள்ள மௌத்தாகி 3 நாளையில நீங்க எப்படி செய்யலுமா? சொன்ன பாருங்க, மாப்பிள்ள மௌத்தாகக்குள்ள நான் புள்ளத்தாட்சியாக இருந்தேன், பிரெக்னண்டாக இருந்தேன், பிரசவத்தில் இருந்தேன். மாப்பிள்ள மௌத்தாகி அடுத்த நாள் புள்ள கிடைச்சிருச்சு. இப்ப என் இத்தாவுடைய சட்டம் முடிஞ்சு விட்டது. அல்லாஹ் அக்பர். அந்த சஹாபி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ரசூலுல்லாஹி செல்லம் சொன்னாங்க, பாருங்க அவளுடைய இத்தா முடிஞ்சிருச்சு, அவளுக்கு இப்ப வேணும்டா கல்யாணம் முடிச்சிடலாம்.
மார்க்கம் எவ்வளவு நேசி, அல்லாவினால் தரப்பட்ட தீன் எங்களுக்கு வழிகாட்டலுக்கு தரப்பட்டது.
அப்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நபியுடைய ஹதீசுடைய பொறுமதிதான் இதெல்லாம். ரசூலுல்லாஹி செல்லம் அவர்களிடத்துல நபி அவர்கள் போயிட்டு ஒரு வீட்டுல சாப்பிட பார்த்தாங்க, அதுல நடந்தது. நபியுடைய காலத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ரசூலுல்லாஹி செல்லம் அவர்கள் ஒரு 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 சாப்பாடு வீட்டுக்கு போறாங்க, சாப்பாடு வீட்டுக்கு போகல அவர் சொல்றாரு, யாரும் சொல்ல சாப்பாடு உங்களுக்கு மட்டும்தான். நபி அவங்க சொல்றா, இந்த பாரப்பா ஆயிஷா என்ன மனைவிக்கிற அவளையும் சேர்த்து கூப்பிட்டாதான் நான் வருவேன். அவ சாப்பாட்டுல ஒரு கண்டிஷன் போடுறதுக்கு சரியத்துல இடம்பாடு நபி அவங்க எடுத்து வந்திருக்கிறாங்க. இந்த பாருங்க, அஞ்சு பேருக்கு தான் நீங்க அழைப்பு தந்தீங்க, ஆறாவது ஒருத்தர் நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன், அனுமதி தந்தா உங்களுக்கு வருவார் இல்லாட்டி திரும்பி பேசுவாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அனுமதி தந்தா என்ன செய்வார், உள்ளுக்கு வருவாரு இல்லடா. ஒரு கல்லு சாப்பாட்டு ராமன் உண்டு, அவனுக்கு எப்ப பார்த்தாலும் சாப்பாடு அடிக்கிற இடத்துல சும்மா போய்டு பூந்துருவான். ஒரு ஆளின் போவாரு சாப்பாடுக்கு, இவன் பின்னுக்காலே போவான் சாப்பாடுக்கு. அந்த ஆளும் ஏலாம சொன்னார், உன்னால பெரிய தொல்லப்பா, நான் போற இடம் எல்லாம் எனக்கு கேவலமா இருக்குது, நீனு வந்து உட்கார்ந்துடுறா, என்னமோ எனக்கு கிதும செய்ய வார மாதிரி நீ பின்னுக்கால வார, இது பெரிய பிச்சாட்டமா இருக்குன்னு சொன்ன. நீ உனக்கு இந்த ஹதீஸ் தெரியாதா, யாரு சாப்பாட்டு வீட்டுக்கு அழைப்பு இல்லாம போறானோ அவன் கள்ளனாக போயிட்டு கொள்ளக்காரனாக வெளியே வாரான்னு ஹதீஸ்ல வந்திருக்கு. இது ஒரு ஹதீஸ், இது பொய் அல்ல, இது ஹதீஸ். யாரு சாப்பாடு வீட்டுக்கு அழைப்பு இல்லாம போறாரோ அவர் ஒரு கொள்ளக்காரனாக போயிட்டு திருடனாக வெளியே வருகிறார். அழைப்பு இல்லாம தானே போறார் அவன். எப்படிப்பட்டால் பாருங்க, நீ சொல்றத கொஞ்சம் நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. எங்க சரி சாப்பிட்டா கைய வெட்டுவாங்களா, எங்க எங்க அப்படி இருக்குது ஹதீஸ்ல? இந்த ஹதீஸ் ஜைப் ஆனது, இந்த ஹதீஸ் பலகீனமானது. இது வந்து இந்த கருத்தை எடுத்துக்கொள்ளாது. கொள்ளக்காரன் சொன்னா அவன் கையையும் காலையும் வெட்டணும், அதை வெட்டுவீங்களா சாப்பிட்டா? அவன் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள, நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸ் சொல்லிதான், அது சஹியான ஹதீஸ். அது என்ன ஹதீஸ்னு கேட்டார். அவருக்கு எவ்வளவு பெரிய இடம் கிடைச்சு, நபியுடைய ஹதீஸ் அவர் சாப்பாடு ராமன் தன்னுடைய தேவைக்கு அதை பயன்படுத்திக் கொண்டார். அவர்கள் எதையுமே விட்டுட்டு போகல, எதையுமே விட்டுட்டு போகல, ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. உலகத்துல நாங்க இருக்கக்கூடிய இந்த காலத்துல பாருங்க, இந்த டெஸ்ட் பேபி நடக்குது. வீட்டை தான் வாடகைக்கு எடுத்தோம், வாகனத்தை தான் வாடகைக்கு எடுத்தோம், ஒரு லவுட் ஸ்பீக்கரையும் இதையும் வாடகைக்கு எடுத்தோம். ஆனா உலகம் எந்த அளவுக்கு முன்னேறிச்சுண்டா, ஒரு பெண்ணுடைய இந்த கற்பரையும் வாடகைக்கு எடுக்கிறாங்க. எதுக்கு? குழந்தைய தறிக்க வைக்கிறதுக்கு, 9 மாசம் சுமக்க வைக்கிறதுக்கு. என்னையால் எல்லாம் சுமக்கலாத புள்ளைய எடுத்து தந்துட்டா நான் வளர்க்கிறேன், 9 மாசம் அவ சுமக்கணும், இவக்கு அந்த புள்ள போய் சேரணும், அதுக்கு இவளுடைய கணவனுடைய இந்திரியத்தை அவளுடைய பூமில கொண்டு போய் சேர்க்கணும். இந்த ரசூலுல்லாஹி செல்லம் கியாமத்துடைய அடையாளங்கள் 5 சொன்னாங்க. அதுல சொன்னாங்க ஈமான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க ஈமான் உண்டா என்ன, இஸ்லாம் உண்டா என்ன, கியாமத் உண்டா என்ன, கியாமத்துடைய அடையாளம் என்ன. சொன்னாங்க கியாமத்துடைய அடையாளம் வரும், உம்மா மாற பிள்ளைகள் வந்து வேலைக்காரிய போல பயன்படுத்துவாங்க. எஜமானை எஜமாத்தி பெற்றெடுப்பால், அப்படின்னா தாய் பெற்றெடுப்பால் தன்னுடைய எஜமான. அந்த காலத்துல எப்படி நடந்துச்சுன்னா, யுத்தத்துல கைதியான யுத்த கைதிகளை என்ன செய்யறது, பிரிச்சிருவாங்க. தாய் வேற புள்ள வேற, புள்ள இப்ப பெருசாகிறோம், தாய் இவனுடைய அடிமையாக இருக்கும். இந்த காலத்துல எப்படி மாறிச்சுன்னா, இந்த பூம்ல வளர்ற புள்ள இவள் 9 மாசம் பெத்தெடுத்த புள்ள, ஆனா இவளுடைய பேர் அந்த பிள்ளைக்கு வராது. பேர் என்ன கண்டிஷன் போட்டுருவாங்க, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க, எந்த இந்திரியம் எந்த கணவன் இந்திரியம் இவளுடைய பூமில இருக்குது, இவ பெற்றெடுப்பா 9 மாசத்துக்கு பிறகு அந்த புள்ள சரியா வந்தா எனக்கு, பிள்ளையா வந்தா அவளுக்கு. நபி அவர்கள் சொன்னார்கள், எஜமானை எஜமாற்றி அந்த அடிமை பெண் பெற்றெடுப்பார். கனிமான் சகோதரர்களே, அந்த லெஸ்டர் ஊருக்கு வந்து ஹதீஸ் பாடத்தை படிச்சுட்டு வெளியே வாரே சொல்றாங்க, இங்க மதீனால இருந்து ரியாதுல இருந்து ஒரு அரபி வந்திருக்கிறார், அவர் ரியாதுல இருந்து வந்திருக்கிற நோக்கமே இந்த பெரியார வந்து ஹதீஸ படிச்சுட்டு போறது. நான் அந்த வாலிபரை சந்திக்க போனேன், சுபானல்லாஹ், அவர் உலகமெல்லாம் எங்கெல்லாம் ஹதீஸ பத்தி யாரும் ஒன்றை படிச்சிருக்கிறாங்க கேள்விப்பட்டா அவர் அங்க போயிட்டு கால் மடிச்சு இருந்து அவர்கிட்ட இந்த பாடத்தை படிக்கிறார். இதுதான் எங்களுடைய தீன், எங்களுடைய நபி அவர்களுக்கு சஹாபாக்கள் கொடுத்த முக்கியத்துவம். இத இந்த அடிப்படையில தான் இந்த மதரசாக்கள், இந்த தாருல் உலூம்கள், இந்த குர்ஆனுடைய மதரசாக்கள் இவைகள் எல்லாம் இயங்குறது என்று சொன்னால், மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இந்த பாக்கியம் தான் என்பதை நாங்கள் ஒரு நாள் மறந்து விடக்கூடாது. அதனால் இன்றைய எங்களுடைய நோக்கம் என்ன, ஒரு உம்மத்தை உருவாக்குறது, ஒரு உம்மத்தை உருவாக்குறது. அந்த உம்மத்தை இந்த நாட்டில் பிறந்த நாங்க 1000 வருஷத்தை பெற்றிருக்கிறோம். நாங்க முஸ்லிம்கள் ஒரு 10 வீதம் இருக்கிறோம், அந்நியர்கள் மற்ற 9 வீதம் இருக்கிறோம், 90 வீதம். இந்த 10 வீத முஸ்லிம்களுடைய ஒரு பாரிய பொறுப்பு இருக்குது, இந்த 90 வீத மக்களுக்கு இந்த மார்க்கம் விளங்கும் விதத்துல நடந்து கொள்ளணும். எங்கட மார்க்கத்துல எதையும் நாங்க சரியாக எப்படி இந்த பயான் நிகழ்ச்சிக்கு வந்து அமைதியாக தக்பீரோட எல்லாரும் இந்த இரவு 12 மணி தூக்கத்தையும் தியாகம் செஞ்சுட்டு இந்த நேரத்துல வந்து அமர்ந்திருக்கிறீங்களோ, இதை போல எங்களோட வாழ்க்கைய நாங்க இந்த அந்நியர்களுக்கு சரியாக வாழ்ந்து காட்ட முடியும். நிச்சயமாக நாங்க இந்த சொன்ன விஷயங்களை வாழ்க்கைக்கு எடுத்து நாங்க இதை செயல்படுத்தி காட்டினோம்னா, மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நிச்சயமாக அல்லாஹ் இவர்களுடைய வாழ்க்கையில, இந்த அந்நியர்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை சந்தோஷத்தை ஏற்படுத்துவான். குறைந்தபட்சம் இவர்கள் அபூஜஹல்கள் இல்லாம அபூ தாலிபுகளாக மாறுவார்கள். இத உருவாக்குறது எங்கட கையில தான் இருக்குது, நாங்க தான் இதை செய்யணும். எங்களுக்கிடையில வேற்றுமைகள் இருந்தாலும் பாருங்க, சுபானல்லாஹ், நபி அவர்களை ஒவ்வொரு விஷயத்த எந்த ஒரு விஷயத்திலையும் ரெண்டு கருத்து வர்றதுக்கு இடப்பாடு இருக்குது, ரெண்டு கருத்து வரும், தீர்மானம் ஒன்று எடுக்கும், சில வேளை ஒரு சிலர் அதுல மாற்று கருத்துல இருப்பாங்க. ஆனா எங்களுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் மதிப்பும் மரியாதையும் இருக்கணும். மதிப்பு மரியாதை எங்களுக்குள்ள மதிப்பும் மரியாதையும் இருக்கணும், நாங்க அதுல வேற்றுமை அடைய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இந்த பாருங்க, அசருடைய தொழுகை நீங்க அந்த பனு குறைதா யூதர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலத்துல போயிட்டு தான் நீங்க தொழணும்னு சொன்னாங்க. அசருடைய தொழுகை, அசருடைய தொழுகை அங்கதான் போயிட்டு தொழணும் என்று சொல்ல போல சஹாபாக்கள் பிரயாணம் செஞ்சு போய் கொண்டிருக்கிறாங்க. இடையில அசருடைய நேரம் வந்துருச்சு, ஒரு சில சஹாபாக்கள் சொன்னாங்க, நான் அசரை தொழ போறோம். மற்றவங்க சொன்னாங்க, நபியவங்க சொன்னாங்க, அங்க தொழ சொல்லி அங்கதான் போயிட்டு தொழுவோம். இப்ப ரெண்டு கூட்டமாக பிரிஞ்சுட்டாங்க, ரெண்டு கூட்டம் பிரிஞ்சுட்டாங்க. இந்த ரெண்டு கூட்டம் பிரியறத பார்த்துட்டு சிலர் வந்து இதுல தர்க்கம் விவாதம் பேச்சு சண்டை இதுகளுக்கு போகக்கூடாது. இதுதான் நபி அவர்கள் எங்களுக்கு தர்ற ஆக முக்கியமான பாடம். ரெண்டு ரெண்டு பேர் தராவி தொழுகை எத்தனை, 13 ரக்கா, 20 ரக்கா, 36 ரக்கா, பல கருத்துகள் வந்துடும். சரியா, சுன்னத்து தானே, சொல்லுங்க, சண்டை செய்யாது, நான் தான் சரி என்ற விவாதம் வேணாம். அல்ஹம்துலில்லாஹ், அவரும் சரிதான், இவரும் சரிதான், அவரும் சரிதான், இவரும் சரி. ரெண்டு நிலைப்பாட உம்மத்தில் எடுக்கிறது நபி அவர்கள் பாருங்க எப்படி செய்யறாங்க.
இப்ப யாரு தொழுதாங்களோ நபிக்கு மாற செஞ்சு அல்லாஹ்வுக்கு வழிபட்டாங்க, யாரு தொழு இல்லையோ நபிக்கு வழிபட்டு அல்லாஹ்வுக்கு மாற செஞ்சாங்க. அப்படிதானே குர்ஆன் என்ன சொல்லுது? ஹாஃபிது அல ஸலவாது வஸ்ஸலாத்தில் வுஸ்தா, தொழுகையை பாதுகாருங்க, குறிப்பாக அசருடைய தொழுகை. இந்த அசருடைய தொழுகையே தொழு இல்ல. இவங்க எல்லாரும் இந்த தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நபிக்கிட்ட சேர்ந்து இந்த சம்பவத்தை சொல்ல போல நபி அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்க எல்லாரும் ஹைர்ல இருக்கிறீங்க, நீங்க ரெண்டு சாராரும் ஹைர்ல இருக்கிறீங்க. காதியானியுடைய பிரச்சனை அல்ல, ஷியாக்களுடைய பிரச்சனை அல்ல, பைலவானிசத்துடைய பிரச்சனை அல்ல, அத்வேத கொள்கையுடைய பிரச்சனை அல்ல. இது காதியானிகள் அது முஸ்லிம்கள் அல்ல. மிர்சா குலாம் அகமது இவன் பிறந்தான் காதியான் இந்தியா, இந்தியால 1839 38 அல்லது 40 மரணிக்கிறான் 1908 அவன் மரணிச்சதே டாய்லெட் உள்ளுக்கு. அவன் தன்னை இறுதி நபி என்று வாதிட்டான், மிர்சா குலாம் அகமது. இந்த குரூப் இலங்கையில அந்த 1900 இருக்கிறாங்க, நீர் கொழும்புல, பசியாலையில, கொழும்புல, பேஸ்லைன்ல எல்லாம் அடங்குகிறான். இப்ப நாம என்ன செஞ்சோம்? ஜமியத்துல்லமா என்ன செஞ்சோம்? ஜமியத்துல்லமா இவங்களை காஃபிர் என்றே அறிவிச்சிருக்கிறோம். காஃபிர் என்று காஃபிர் ஏன் நாங்க காஃபிர்கள் என்று அறிவிக்க வேண்டி வந்துச்சு? அவங்க தன்னை முஸ்லிம் என்று மக்களுக்கு காட்டிக்கொள்றாங்க, பேப்பர்கள் போடுறாங்க அகமதியா. இப்ப யாரும் நீர்கொழும்புக்கு போயிட்டு வரக்கூட ரெண்டு பள்ளி இருக்குது, அந்த பள்ளியில போயிட்டு தொழுதுறாங்க. அது பள்ளியே இல்லை. ஆனா இந்த நாட்டில் எல்லா மதத்துக்கும் அனுமதி இருக்குது, உரிமை இருக்குது. பௌத்தராக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம். கிறிஸ்தவர்களோட எங்களுக்கு மோதல் இல்ல, பௌத்தர்களோட நாங்க யாரும் காபிர் என்று சொல்லத்தே காபிர்களே தான். யூதர்கள் காபிர்கள் தான், இந்துக்கள் காபிர்கள் தான். இவங்க இவங்களோட உதாரணம் எப்படின்னா, ஜம்ஜம் உடைய லேபலை போட்டு உள்ளுக்கு சாராயம் விற்கிறது போல. இப்ப யாரும் ஜம்ஜம் உடைய லேபலை போட்டு சாராயத்தை வித்தா சொல்றது எங்கட கடமை தானே? பாபா இதை வாங்காதீங்க, இது இது ஜம்ஜம் இல்ல, இது ஏமாத்துறாங்க. அப்படி ஒரு மோசடி செய்யக்கூடிய ஒரு இனம் தான் இந்த காதியானி. இவங்களோட கண்டுபிடிச்சு விவாதிச்சு பிரச்சனை படுத்துறதை விட இவர்களை நாங்க அறிவிக்கிறதுக்கு தான் 2007 ஒரு பெரிய மகாநாடு நடத்தி அதுக்கு பல லட்சம் ரூபாய்கள் செலவழிச்சு பத்திரிகைகள் அது போட்டு இன்றைக்கு நான் ஏன் சொல்றேன் என்று சொன்னா, இந்த மாற்று கருத்து வர்றது பாருங்க, அது எங்களுக்குள்ளதான் இருக்கும். ஒத்த வந்து நபி என்று சொல்றான்னா இப்ப அதை நாங்க வாய் மூடிக்கிட்டு சும்மா இருப்போம், இது நல்லம்தான், அப்படி இல்லை. அதுக்கு சண்டைக்கு போக மாட்டோம், முறையாக சொல்லுவோம், நீங்க முஸ்லிம்கள் அல்ல, காபிர்கள். நீர் இந்த மிர்சா குலாம் அகமது என்பவர் பௌத்த மதத்தையும் திட்டிருக்கிறார், இந்துக்களையும் திட்டிருக்கிறார், ஈசாலை சலாத்தன் அவுசுபில்லா குடிகாரன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட மோசமான எழுத்து. இப்ப அந்த கொள்கையில யார் இருக்கிறாங்களோ அவங்க முஸ்லிம்கள் அல்ல. சஹாபாக்களை பத்தி தவறாக விமர்சிச்சு சஹாபாக்கள் நோவிக்கிறது தான் ஷியாக்களுடைய கொள்கை. ஈரான் அம்பாசிடர் எங்களை வந்தாரு, நாங்க ஈரான் அம்பாசிடருக்கு சொன்ன பாருங்க, எங்களுக்கு ரெண்டு கண்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான், இந்த ரெண்டும் எங்களுக்கு சங்கையானது, ஒன்று சஹாபாக்கள், ஒன்று நபியுடைய குடும்பம். நபியுடைய குடும்பம் எங்களுக்கு கூட்டிட்டு சஹாபாக்களை குறைக்கலுமா? சஹாபாக்களை உயர்த்திட்டு நபியுடைய குடும்பத்தை குறைக்க ரெண்டும் எங்களை ரெண்டு கண்கள். இந்த நாட்டில் யாருமே சஹாபாக்களை பத்தி எந்த ஒரு வார்த்தையும் பேச மாட்டாங்க, கண்ணியமா தான். நபிமார்கள், சஹாபாக்கள், அவுலியாக்கள், நல்லடியார்களை மதிச்சுதான் எல்லாரும் பேசுவாங்க. எப்ப நீங்க இந்த ஈரானுடைய புரட்சி, குமைனி, அது இதெல்லாம் குழந்தைங்களோ, அன்றைக்கு நான் முள்ள முள்ள இந்த விஷத்தையும் எங்களுக்கு கொண்டு ஏத்துறீங்க. எங்களுக்கு இதை சாய்ச்சி கொள்ளையிடாது. நீங்க ஒற்றுமையை பேசிட்டு உள்ளுக்கு விஷத்தை கொண்டு ஊத்துனீங்கன்னா அதை எங்களால தாங்க இயலாது. அதுக்காக அல்லாவுக்காக நீங்க இந்த நாட்டில் எதுவும்
மனிதாபிமான அடிப்படையில, மனிதன் என்ற அடிப்படையில அதை யாருக்கும் உதவி செய்வோம். சுனாமி வந்துச்சு, நானே சேர்ஜுக்கும் போனேன், பன்சலைக்கும் போனேன், எல்லாத்துக்கும் போயிட்டு உதவி செய்யறதுக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கும் போனேன். எல்லாருக்கும் சுனாமியில பாதிக்கப்பட்டது எல்லாருமே சமம், எங்க பாதிக்கப்பட்ட என்ற அடிப்படையில, அதுல முஸ்லிம் காபிர் என்ற வேற்றுமை கிடையாது. மனிதாபிமான அடிப்படையில நீங்க இங்க வந்து உதவி செய்யணும், உதவி செய்யுங்க, இல்லன்னா ஆக்களை விட்டுருங்க, எங்களை மக்களை பார்த்துக்கொள்வாங்க. கனிவான சகோதரர்களே, பெரியாக்களே, இந்த நிலைப்பாடு நாங்க யாரோட பேசுகிறோம், அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்து பல ஜமாத்துகளாக நாங்க தெரிஞ்சிருக்கிறோம். எனக்கு நான் வாய்க்கு கூசுது எப்பயுமே, இந்த ஜமாத், அந்த ஜமாத், இந்த ஜமாத், இந்த ஜமாத் என்று சொல்றது. ஹதரத் மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உம்மத் என்ற ஒரு விஷயத்தை மிக வலியுறுத்தி இருக்கிறாங்க. நாங்க எப்பயுமே ஒரு உம்மத்து தான், ஒவ்வொருவர்கிட்ட ஒரு கொள்கை இருக்கும். சுன்னத்து ஜமாத்துக்கு இடையில சில வேற்றுமைகள் இருக்கும், அந்த வேற்றுமைக்கு விலகிற வேற்றுமையில ஒற்றுமை காண படிச்சு கொள்ளணும். ரெண்டு கருத்தை மதிக்கணும். பல விஷயத்துல வரும், புறையுடைய விஷயத்துல வரும், புறை இல்லாத விஷயத்துல வரும், தொழுகையுடைய விஷயத்துல வரும், ஜகாத்துடைய விஷயத்துல வரும், ஹஜ்ஜுடைய விஷயத்துல வரும். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்துல பல கருத்துகள் வரும். உலவாக்கள் எஹ்ராம் கட்டுறது எப்படி கட்டுறது, இது தமத்து செய்யறதா, இஃப்ராத் செய்யறதா, கிரான் செய்யறதா, எல்லாம் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன 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 இந்த பிரச்சனைகளை நாங்க பிரச்சனைகளாக எடுத்தோம்னா ஒரு நாளும் நாங்க நீங்க ஒற்றுமையாக இருக்க மாட்டோம். இருவரை காத்துறா, இது ஒரு சண்டை பிடிக்கிற விஷயமா, இது நஃபில் தானே, தொழட்டுமே, எத்தனையும் தொழுறாங்க தானே, தொழட்டுமே, நான் தான் சரி, நீ தான் சரி என்ற இந்த வாதம் வாங்க. அவ என்ன நடக்கும், சும்மா எங்களுக்கு இடையில சண்டை வரும், அதுபோற முகத்தை பார்க்க மாட்டோம், முகத்தை திருப்பிக் கொள்வோம். அல்லாஹ்கே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அறிவிக்கக்கூடிய வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி போனதுக்கு காரணம், நபியுடைய காலத்துல ரெண்டு பேருக்கு வந்த சண்டை. அதனால கண்ணியமானவர்களே, சண்டை இல்லாத ஒரு சமூகமாக நாங்கள் வாழணும், ஒற்றுமையான சமூகமாக இருக்கணும். ஒரு விஷயம் இருக்குது, காபிர்கள் யாராக இருந்தாலும் எங்களோட பெரிய பாசத்தோடு இருக்க மாட்டாங்க. உலகத்தில் உள்ள எந்த காபிர் அரசாங்கங்களும் முஸ்லிம்களோட பெரிய பாசத்தோட அன்போடு இருப்பாங்க எதிர்பார்க்க இயலாது. அல் குஃப்ரு மில்லத்துன் வாஹிதா, எல்லா குஃப்ரும் ஒன்று சேரும் இஸ்லாத்துக்கு எதிராக. அது எனக்கு நல்லா தெரியும், எல்லா குஃப்ரும் ஒன்றுதான், ஆனா ரெண்டு தீங்குல எது நலவு இருக்குதோ அந்த நலவு எடுத்து பாவிச்சு கொள்ளணும். ரெண்டும் தீங்குதான், ஆனா அதுல ஒரு நலவு இருக்கும் சொன்னா அந்த ஒரு உதாரணம் சொல்றேன், கவனமாக கேளுங்க. காபத்துல்லாவ வலம் வரணும், தவாஃப் செய்யணும். அந்த காலத்துல ஹலாலான உடுப்பு இல்ல, ஹராமான உடுப்பு தான் இருக்கு. இப்ப ஷைத்தானுக்கு என்ன வேணும், இவங்களை இந்த ஹலால் ஹராம சொல்லி பெரும் பாவத்தில் ஈடுபடுத்தணும். சேத்தான் சொன்னா நீங்க ஹலால் உடுப்பு இல்லதானே, அது சொல்லி உடுப்பை கலட்டி போடுது, உடுப்பை கலட்டி போட்டுட்டு நேக்கடாக தவாஃப் செய்யுங்க. நிர்வாணமாக தவாஃப் செஞ்சா ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து காபத்துல்லால ஜினா செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் தாலா கொடுத்த பனிஷ்மெண்ட் ரெண்டு பேரையும் சிலையாக மாத்திட்டான். அந்த சிலையை கொண்டு போயிட்டு சஃபா மர்வால வச்சு அதை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி செய்தான் அந்த வேலை? இப்ப அந்த நேரத்துல ஹராமான ஆடைய உடுத்து மறைச்சு கொண்டு தவாஃப் செய்யறது நல்லமா, இல்லைண்டா ஆடைய கலைஞ்சிட்டு நிர்வாணமாக தவாஃப் செய்யறது நல்லமா சொல்லுங்க. எது சரி, ஒன்று மறைச்சு கொண்டிருக்கிறதா நல்ல, அது ஹராம் தான், ஆனா ரெண்டு தீங்குல லேசான தீங்கு எடுக்கிறது தான் ஆகத்திருந்தது. இது புத்திசாலிகளுக்கு சைக்கிணையாக நான் சொல்றேன், உலகத்தில் உள்ள எல்லா காவிர்களும் இப்படிதான். எங்களுக்கு பெருசா உண்டும், ஆனா நாங்க மிக நிதானமாக புத்தி யோசனையோட நடந்து கொள்ளணும். மேலான சகோதரர்களே, அப்பதான் நாங்க ஒரு விஷயத்தை அடைய முடியும். இல்லண்டா எங்களுக்கு பலத்த சோதனைகள் எதிர்காலத்துல வர்றதுக்கு காத்து கொண்டிருக்கு. நாங்க பெரும்பான்மை சமூகமாக கொழும்புல 2-3 லட்சம் பேர் உண்டு. மஸ்ஜிதுக்கு மஸ்ஜித், வீடுக்கு வீடு, எல்லாம் இருக்குது. ஆனா கிராமத்தில் உள்ள மக்களுக்கு இருக்கிற கஷ்டமும் கவலையும் பயமும் அது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தான் இந்த தமிழ்ல மஸ்ஜிதுல நடந்த தாக்குதல் நேரத்துல அந்த தமிழ்ல மக்கள் அந்த வெள்ளிக்கிழமைகள்ல எங்களுக்கு கால் போட்டு, அதுல நீங்க அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுவீங்க, ஆனா நாங்க இங்க கஷ்டப்படுவோம். அதுல எங்களுக்கு இருக்குது, நாங்க கஷ்டப்பட்டு 90 கடைகள் எங்களுக்கு இருக்குது, அதுல கை வச்சுட்டான்னா எங்களுக்கு கடைகள்ல சொத்துல நாங்க எங்க போகாதுன்னு கேட்கிறாங்க. நீங்க இங்க சத்தத்தை போடுவீங்க, அதுல தொடக்கவா நானும் 2 சிலையன்னு ஒரு பொடியை கால் பண்ணி கேட்கிறான். சிலையை உடைக்க மாட்டீங்க, எத்தனை உயிரை பறி கொடுப்பீங்க. கனிவானவர்களே, நான் மனம் திறந்து பேசுறேன். இதை எந்த வீடை போல எனக்கு விருப்பம் இந்த பகுதிக்கு வந்து பயன் செய்வதுதான். சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைமை அமையறதில்லை. இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் என்னையால இயலாது. நான் அப்படி இருந்தும் நான் இந்த இரவை வந்து சேர எனக்கு தெரியும். நான் புறைய முடிவெடுக்கணும், அதுக்கு புற நான் போகணும். இருந்தாலும் முடிவெடுத்த என்னோட அன்பினால தான் இங்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு என் மீது உள்ள அன்பும் எனக்கு உங்கள் மீது உள்ள அன்பும் அல்லாஹ்வுடைய இந்த தூதை எத்தி வைக்கணும். நாங்கள் மிக நிதானமாக நடக்க வேண்டியிருக்கிறது. இந்த நாட்டில் பல பயங்கரமான இஸ்ரேலுடைய சக்திகள் இப்ப இந்த நாட்டுக்குள்ள பூந்திருக்கிறாங்க. அவங்க எங்க மூட்டி வைக்கிறதுக்குள்ள இடங்களை பார்த்துக்கொண்டே இருக்கிறாங்க. நாங்க சுமூகமாக வாழணும். எங்களை பத்தி அவர்கள் தெரிஞ்சு கொள்ளணும், அவர்களை பத்தி நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். எங்களுக்கு இடையில குரோதங்களும் வைராக்கியங்களும் இருக்கக்கூடாது. நாங்க ஒரு முகத்தோட வாழணும். ஸ்கூல்ல படிச்சிருக்கிறோம், பௌத்தர்கள் எங்களோட இருந்திருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் எங்களோட இருக்கிறாங்க, இந்துக்கள் எங்களோட இருந்திருக்கிறாங்க. குடுக்கல் வாங்கல் செய்யறோம். பாருங்க, ரசூலுல்லாஹி செல்லம் ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்துல கூட ஒரு காஃபிரை தனக்கு வழிகாட்டுறதுக்கு எடுத்துட்டு போனாங்க. அன்றைக்கு நபி அவங்க அதை செஞ்சிருக்க இல்லைன்னா இந்த நாட்டுல நாங்க இந்த பௌத்த கிறிஸ்தவர்களோட வியாபாரம் செய்யறது எல்லாம் போயிட்டு இருக்கு. யூதர்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால டிரான்சாக்ஷன் செய்தாங்க, குடுக்கல் வாங்கல் செய்தாங்க. நபி அவங்க மௌத்தாக கூடிய நேரத்தில் ஒரு யூதனிடத்துல நபி அவர்கள் கடன் எடுத்துட்டு அடகு வச்சுட்டு மௌத்தாங்க. நபியுடைய அஹ்லாக்க காண்பிக்கிறதுக்கு அந்த ஸைத் இப்னு சானா கிட்ட நபி அவங்க கடன் எடுத்தாங்க. சில உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, ஏன் சஹாபாக்கள்கிட்ட எடுக்காம யூதர்கள்கிட்ட நபி அவங்க கடன் எடுத்தாங்க சொல்றாங்க. சஹாபாக்கள்கிட்ட போயிட்டு கேட்டா நபிக்காக சும்மா கொடுத்துருவாங்க, எனக்கு சும்மா எடுக்க தேவையில்லை, நான் அதனாலதான் யூதர்கள்ட்ட கடனுக்கு எடுக்கிறேன். கனிவானுக்கள் எங்களுக்கு மிக நூதனமானது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியம் மிக சிறப்பானது. அதனால நாங்க நீங்க மிக நிதானமாக இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடியவர்கள் மிக நிதானமாக ஜமியத்துல் உலமா தன்னுடைய பணியை தன்னுடைய சக்திக்கே இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. ஜமியத்துல் உலமா என்பதே ஒரு தனி நபர் அல்ல, இந்த நாட்டுடைய ஒரு சொத்து. ஃபத்வா நடக்குது, சமூக சேவை இருக்குது, ஹலாலுடைய முயற்சி இருக்குது, கல்வியுடைய முயற்சி இருக்குது, இன்னும் பல வழிகாட்டல்கள் ஜமியத்துல் உலமா மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். அதுல இப்ப சமகாலத்துல நாங்கள் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஆக முக்கியமான ஒன்றுதான் மக்தப் முயற்சி. மாஷா அல்லாஹ், புதுகடையிலையும் அது ஆரம்பிக்கப்பட்டு நாங்கள் முதலாவது ஆரம்பிச்சோம் கலந்தர் சாஹிப் மஸ்ஜித் பின்னுக்கு, ஜமியத்துல் உலமா ஆஃபீஸுக்கு பின்னுக்கு. இப்ப அதுல அவளை பிள்ளையிலே இல்லை, அவளை பிள்ளையில இல்லை. ஒரு மாசத்துக்கு 500 ரூபா கொடுக்கணும். அவங்களோட ட்ரெஸ் இருக்குது, அவளுக்கு சிலபஸ் ஒன்று இருக்குது. அல்லாஹ் அக்பர். இப்ப பார்த்தோம் என்று சொன்னா கிட்டத்தட்ட 12 உஸ்தாதுமார்களும் கிட்டத்தட்ட 300 பிள்ளைகளும் ஓதுறாங்க. 5 வயதுல இருந்து 10 வயது வரைக்கும் மக்தபுடைய இந்த முயற்சி நடக்கிறது. நாங்க உலகத்துல பல நாடு மக்கள், அரபு நாடுகள், இந்தியா, பாகிஸ்தான் எல்லாம் பார்த்தோம். இந்தியால ஒரு 3 சகோதரர்கள், அதுல ஒரு சகோதரர் தன்னை இதுக்கு 8-9 வருஷமாக அர்ப்பணிச்சிருக்கிறார். அவங்க பம்பேல யாரும் போனா ஃபைன் டெக்ஸ் என்று கேட்டாங்க. போயிட்டு பாருங்க, பெரிய ஒரு படம் தியேட்டரை வாங்கியிருக்கிறாங்க. பல கோடி கொடுத்த அந்த மூணு சகோதரர்களுடைய தொழில கொடுத்து வாங்கி அதை ஒரு பெரிய ட்ரைனிங் சென்டராக மாத்திருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். மிக பொறுமதியானது மேலான சகோதரர்களே, நான் என்னுடைய வாழ்நாள்ல ஒரு மிக உயர்ந்த ஒரு பணியாக கருதுறதாக இருந்தா அதை இந்த குழந்தைகளை இந்த கல்வியில ஈடுபடுத்திருந்தாங்க. இதுக்கு உங்களோட பணத்தை செலவழிக்கலுமா, உங்களோட சக்தியை செலவழிக்கலுமா, உங்களோட ஊரை இதுக்கு கொண்டு வரையலுமா, என்னமும் செஞ்சு கொண்டு வாங்க. இதை கொண்டுதான் ஒரு சமூகம் உருவாகும். இன்றைக்கு அல்ஹம்துலில்லா கொழும்புடைய இந்த மாவட்டத்துல நடந்த இந்த மக்களுடைய முயற்சியின் காரணத்தினால அல்லாஹுடைய கிருபையை கொண்டு ஏராளமான கயிர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். இப்பொழுது அதனுடைய எண்ணிக்கை எப்படி வந்திருக்குது என்று சொன்னா, கிட்டத்தட்ட 4000 புள்ளைகள் 6-7 மாசத்துக்குள்ள இந்த பள்ளிக்கூடத்துல சேர்ந்திருக்கிறான். இந்த பள்ளிக்கூடத்துல அவர்களுடைய எண்ணிக்கை மிக சிறப்பாக அதிகரிச்சு கொண்டே போகுது. நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் ஆச்சரியமாக இருக்குது. இதை நாங்க எப்படி நடத்துறோம் என்று சொன்னா, உலமாக்கள் தான் இதை நடத்துவாங்க. எந்த காரணத்தை கொண்டும் உலமாக்கள் இதுல ட்ரைனிங் இல்லாம அவர்கள் இதுல வந்து சேர மாட்டாங்க. அவர்களுக்கு ட்ரைனிங் கட்டாயமாக இருக்கும். ஒவ்வொரு ஆலிமும் இதுல ட்ரைனிங் பெற்றதுக்கு பிறகுதான் சேர்க்கப்படுவார். ட்ரைனிங் இல்லாம எந்த ஒரு ஆலிமும் இதுல சேர்க்கப்பட மாட்டார். பிள்ளைகளுக்கு சிலபஸ் இருக்குது, பாடத்திட்டம் இருக்குது. இந்தியால 8 வருஷத்துல 20 லட்சம் புள்ளைகள் இதுல சேர்ந்திருக்கிறாங்க. 20 லட்சம் புள்ளைகள் சேர்ந்திருக்கிறாங்க. 18ஆம் தேதி 7ஆம் மாசம் 2012 நம்பர் ஆஃப் மஸ்ஜித் வித் மக்தப் சிலபஸ், இந்த சிலபஸ் பின்பற்றக்கூடிய 72 மஸ்ஜித்கள், கிளாசஸ் 187 கிளாசஸ், டோட்டல் உஸ்தாத்மார்களுடைய எண்ணிக்கை 155, மாணவர்களுடைய எண்ணிக்கை 3793. இது 18-7-2012 அதனுடைய எண்ணிக்கை 25ஆம் தேதி அதனுடைய எண்ணிக்கையே பாருங்க, 25ஆம் தேதி அதனுடைய 25-7-7 நாளையில 2700 இருந்த மாணவர்கள், 3700 இருந்த மாணவர்கள் 3934 அதிகரித்து மஸ்ஜிதுகள் அதை சிலபஸ் 72 மாறுச்சு, கிளாசஸ் 194 மாறுச்சு, உஸ்தாதுமார்கள் 161 மாறுச்சு. இதுல என்ன செய்யறோம் என்று சொன்னா, 5 வயது பிள்ளைக்கு 5 பாடம் 1 காமன் நேரத்துல நடத்துறோம். இதுக்கு உஸ்தாதுமார்கள் யாரும் பிள்ளைக்கு அடிக்கலாது, ஏசேலாது, அதட்டேலாது. பிள்ளைல அன்பாக இரக்கமாக நடத்தணும். அதுக்கு உலமாக்களுக்கு 8 நாள் ட்ரைனிங் கொடுக்கப்படுது. ஒரு ட்ரைனிங்க்கு எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகுது. ஒரு ட்ரைனிங்க்கு 8 நாள். அதுக்கு சைக்காலஜிக்கல் ட்ரைனிங், எந்த பிள்ளையும் அதட்டி பேசலாது. பாடம் நடத்துறது அதை 20 புள்ளையில் தான் ஒரு கிளாஸ்ல இருப்பாங்க. இவ்வளவு காலமாக நாங்க நீங்க எத்தனையோ பேர் மஸ்ஜிதில் ஓதி இருக்கிறோம். 90% கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்கும். யார் யார் உங்களோட சின்ன வயசுல பள்ளிக்கு போயிட்டு ஓதி இருக்கிறீங்க, கொஞ்சம் கை தூக்க. இந்த பாருங்க, மெஜாரிட்டி பள்ளிக்கு போயிட்டு தான் ஓதி இருக்கிறோம். ஆனா ஒரு சிலபஸ் இல்லை. வெறுமனே உஸ்தாத் நல்ல மாஷால்லா ஒரு நல்ல சிஸ்டத்தை படிச்சுட்டு வந்தா அவர் என்ன செய்வாரு, அவர் அந்த சிஸ்டத்தை போடுவாரு. அவர் பள்ளியில இருந்து போனார் என்று சொன்னா அந்த சிஸ்டம் போயிடும். இப்ப நாங்க ஜம்யத்துல உள்ளவா என்ன செய்யறோம், மக்தப் 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 கலந்து சாலிருந்து கொழும்புல கொலநாவையிலிருந்து தெய்வல வெள்ளவத்து அந்த பகுதியில மிச்சம் குறைவாக இந்த பகுதியில மாளிகாவத்தில் இருந்து எல்லா பகுதிகளையும் அல்ஹம்துலில்லா நியாயமானதை ஒன்று செய்திருக்கிறார். எண்ணிக்கை கூடி இருக்கிறது. கொழும்புதான் நாங்கள் முதலாவது டார்கெட் பண்ணினோம்.
கொழும்பு தான் முதலாவது டார்கெட். இரண்டாவதுதான் இப்ப கண்டிக்கு போயிருக்கிறோம். கண்டி டிஸ்ட்ரிக்ட் இப்ப கவர் பண்ணி கொண்டிருக்கிறோம். கண்டில ஒன்றொன்று ஆரம்பிச்சு கொண்டிருக்கிறோம். கொழும்புல அல்ஹம்துலில்லா புள்ளல் கிட்ட பெரிய மாற்றம். புள்ளல் பாருங்க, கார்ட்டூன், இமெயில், எஸ்எம்எஸ், போன், அந்த படம், இதுல புள்ளலோட கவனம் இன்றைக்கு அதுலதான் இருக்குது. இதுல இருந்து புள்ளல திருப்பணும் சொன்னா ஒரே ஒரு வழி, இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஜமாத்துல புள்ளல சின்ன புள்ளல கூட்டிட்டு போயிடாது, அது வாபமா இருக்கும் சிரமம், எல்லாத்துக்கும் சிரமம். 16 வயசுக்கு பிறகுதான் ஜமாத்துல கூட்டி போகலாம். ஆனா புள்ளலுக்கு தர்பிய வீட்டுக்கு வச்சும் செய்ய கஷ்டம். நான் பார்த்த ஒரு புள்ள எப்பயுமே கார்ட்டூன் கார்ட்டூன் இருக்கும். 2 மாசம் தான் இந்த மக்தபுக்கு போயிட்டு வந்தா தொப்பிய போடுது, சாப்பிடக்குள்ள துவாவுதுது, அது தொழுகிறதுக்கு ஆயத்தமாகுது. அந்த புள்ளல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாற்றம் வருகிறது. இதுதான் மேலான சகோதரர்களே, நான் ஒரு சமூக மாற்றம் என்று சொல்லியிருக்கிறேன். நாங்க 18 மாசத்துக்கு டார்கெட் பண்றோம் இன்ஷா அல்லாஹ், 20,000 புள்ளையில தயாரிக்க. எங்கட டார்கெட் இன்ஷா அல்லாஹு தஆலா 5 லட்சம் புள்ளையில நாங்க இந்த முறையில உருவாக்கணும். 5 லட்சம் புள்ளையிலும் எங்களுடைய இந்த சிஸ்டத்துக்கு வருவாங்கன்னு சொன்னா, இது நாங்க 20 வருஷமாக, எனக்கு தெரிய, நான் 25 வருஷமாக இதை சொல்லி வந்திருக்கிறேன். ஸ்கூல்ல மௌலைமார்கள் இல்ல இஸ்லாம் பாடம் படிக்க. எங்கட நாட்டில் ஒரு சட்டம், 8 பாடத்தில் உண்டு ரிலிஜன், ரிலிஜன் உண்டு படிக்கணும். இந்த ரிலிஜன் படிக்கிறதுக்கு பௌத்த ஸ்கூலுக்கு போற புள்ள புத்திசத்தை படிக்குது, கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு போற புள்ள கிறிஸ்டியனை படிக்குது, அது தமிழ் ஸ்கூலுக்கு போற புள்ள தமிழை படிக்குது. இஸ்லாம் பாடம் இல்ல. 10 புள்ளைகள் இருக்கு முன்னாங்க இஸ்லாம் பாடம் ஒன்று வைக்கலுமா? அவன் எங்கட பிள்ளைகள் மத்த மதத்தை படிக்குது, எங்கட மார்க்கத்தொன்னும் படிக்கல. நாளடைவில் என்ன நடக்கும்? பெரிய ஆபத்து சமூகத்துக்கு உண்டாகும். குர்ஆன் ஓதிக்கொள்ள தெரியாம கஷ்டப்படுகிறோம். ஏன்? சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சி சரியாக கொடுக்கப்படல. 50 பிள்ளைகளை வச்சுட்டு ஒரு உஸ்தாத வச்சா எங்க அந்த பிள்ளைக்கு பாடம் விட போகுது? 500 ரூபாய் கொடுக்கிறது எந்த கஷ்டம் இல்ல. ஊருக்கு ஒரு சென்சஸ் எடுத்தீங்கன்னா அந்த ஊர்ல உள்ள கரீபான பிள்ளைய ஒரு தனவந்தருக்கு குரூப் எடுக்கிறதுக்கு என்ன கஷ்டம் இருக்கும்? 500 ரூபாய் கொடுக்கறதுல உஸ்தாதும் அவரும் தன்னுடைய நேரத்தை கொடுத்து கஷ்டப்படுகிறார். மௌலைமார்களுக்கு கொடுக்கிற சம்பளமும் அற்பமான சம்பளம். பணம் இருந்தாலும் மௌலையுடைய சம்பளத்தை கூட்ட மாட்டாங்க. அந்த அவரை அப்படியே தான் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கணும். கலெக்ஷன் வரும், எல்லாம் வரும், என்னமோ பணம் வீணாக போகும். ஆனா இந்த மௌலவிக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கறன்னா அது ஜீர்ணிக்க மாட்டாரு. கனிவான சகோதரர்களே, இந்த நிலைமைகள் மாற்றப்படணும். இந்த சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்படணும். எதிர்காலம் சமூகம் ஒன்று உருவாகணும் என்றால் எங்களுடைய குழந்தைகள் இன்ஷா அல்லாஹ் இந்த மக்தபுடைய பயிற்சிக்கு வரணும். இது நாங்க 20,000 டார்கெட் பண்றோம். எப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் நாங்க 30 மௌலைமார்களை தான் 1 மாசத்துல ட்ரைனிங் பண்ணோம். ஏன்னா 2 லட்சம் ரூபாய் செலவு போகுது. அதுல அந்த கிளாஸஸ் ஏற்பாடு எல்லாம் செய்யணும். நான் முக்கியமான கொழும்புல ஒரு மஸ்ஜிதுக்கு இந்த ரமலான்ல ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறேன். உங்களோட மஸ்ஜிதுடைய இடத்தை எங்களுக்கு தாங்க. ஏன்னா எங்களோட இடம் கட்டப்பட்டு கொண்டிருக்குது, 1 வருஷம் போகும். இப்ப எங்களுக்கு அந்த ட்ரைனிங் செய்ய கஷ்டமாக இருக்குது. அந்த நான் நினைக்கிறேன் அந்த ட்ரஸ்டிமார்கள் அவர்கள் அதை கன்சிடர் பண்ணி அதுக்குள்ள வசதிகள் செய்வார்கள் என்று நினைக்கிறேன். ஏன் நாங்கள் அடுத்து என்ன செய்ய பார்க்கிறோம்னா, இந்த 30 ட்ரைனிங் பண்றத 60 ட்ரைனிங் பண்ண பார்க்கிறோம். 60 உஸ்தாத்மார்கள் எடுத்து 60 பேரை ஒரே நேரத்தில் வச்சு ட்ரைனிங் பண்ணலாம். அது ட்ரைனிங் ஆகாம, அதாவது பயானாக தான் இருக்கும். பிராக்டிக்கலாக மௌலவியாக இருந்தாலும் அவருக்கும் பல விஷயங்கள் அங்க படிச்சு கொடுக்கப்படுறதுக்கு அது ஒரு 30 உலமாக்கள், 60 உலமாக்களை வச்சு நாங்க இன்ஷா அல்லாஹ் 60 உலமாக்கள் இப்ப நாங்க போறோம். உதாரணமாக மடவலையில் இருக்குது 18-20 பள்ளிக்கூடங்கள். இந்த 18 பள்ளிக்கூடத்துல உள்ள 2 உஸ்தாத்மார எடுத்தோம்னு சொன்னா அங்கே 36 லட்சம் வந்துருச்சு. இவர்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து அந்த இடத்துல இதை ஆரம்பிப்போம். அப்ப ஒரே மணிக்கு அந்த இது ஆரம்பிக்கப்படும். இப்ப இதுக்கு ட்ரைனிங் தேவை. அந்த ட்ரைனிங் இல்லாம உலகத்துல உலமாக்களுக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய சோதனை இந்த ட்ரைனிங் இல்லாத. கனிவானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் இது ஒரு குறிக்கோளா? ஹலாலுடைய பிரிவு இருக்குது, இந்த மக்தபுடைய பிரிவு இருக்குது, ஃபத்வாவுடைய பிரிவு இருக்குது. அல்லாஹ் இந்த எல்லாத்தையும் ஜமியத்துல் உலமாவுடைய ஒரு சொத்தாக தந்திருக்கிறார். உலமாக்கள் மத்தியில சில சில கருத்து வேற்றுமைகளும் வரும். மேலான சகோதரர்களே, அதை பொருள்படுத்திக் கொள்ளாம அவர்களையும் மதிச்சு, யாரும் மாற்று கருத்துள்ளவர்கள் இருப்பாங்க என்று சொன்னா அவர்களையும் மதிச்சு ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு நாங்க மக்தபில இருந்து ஆரம்பிப்போம், ஹலால்ல இருந்து ஆரம்பிப்போம், இஸ்லாமிய வங்கித்துறைகள்ல இருந்து ஆரம்பிப்போம். என்னென்ன முடியுமோ இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த நாட்டுக்கு அடுத்தது எங்கட சிந்தனையில இருக்கக்கூடிய ஆக முக்கியமான ஒன்று, இதுக்கு நீங்க துவா செய்யணும். அது என்னன்னு சொன்னா, நாங்க இந்த வயது வந்தவர்களுக்கு ஒரு சிஸ்டம் உண்டு ஆரம்பிக்க போறோம். வயது வந்தவர்களும் இந்த குழந்தைகளை போல இருந்து ஒரு மணி நேரத்தை ஒரு நாளைக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா, அவங்க தப்லீகுடைய அவங்களோட 2.5 மணி நேரம் அதெல்லாம் ஒரு இடைஞ்சலும் இல்லாம வியாபாரத்துக்கும் தொழிலுக்கும் டைம் கொடுக்கறது போல, பெரியவர்கள் வந்து மார்க்கத்தை படிக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்தா இன்ஷா அல்லாஹ் அதை கொண்டுதான் மார்க்க விஷயங்களை படிச்சு கொண்டதுக்கு லேசாக இருக்கும். இப்படியான ஒரு முயற்சியும் எதிர்காலத்துல செய்யறதுக்கு நாங்க ஆயத்தமாக கொண்டு இருக்கிறோம். மேலான சகோதரர்களே, கடைசியாக நான் சொல்லி இதை முடிக்க போகிறேன். இந்த மாற்று மதத்தவர்கள் எங்கெங்க இருக்கிறார்களோ, பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், அவர்களோட உங்களோட அணுகுமுறைகளை இஸ்லாமிய வரையறையோடு இருந்து, நாங்க ஒரு நாளும் பாருங்க, ஒரு 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 பன்சல வழியாக போறோம், பஸ்ல எல்லாரும் போறோம், நாங்க யாரும் அந்த பன்சலைக்கு இப்படி எழும்புறது இல்ல. சீட்ல பௌத்தர்கள் எழும்புவாங்க, நாங்க எழும்பாட்டோம். பேரதனி அங்க பன்சலைக்கிட்ட கண்டு தலதா மாலையாகிட்ட கழுத்தரை கிட்ட போக்குல உண்டியலுக்கு சல்லி எடுப்பாங்க, நாங்க யாரும் கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், லகுந்தீனுக்கும் வலியத்தையும். ஆனா எங்கட சில அணுகுமுறைகள், எங்கட லவுட் ஸ்பீக்கரை பப்ளிக்கு போடுறது, அதுல காஃபிர்களும் இருக்கிறாங்க, அவர்களுக்கு இதால நோவினை ஏற்படுத்துறது, எங்கட சத்தத்தை பயங்கரமாக கூட்டுறது, காஃபிர்களை மதிச்சு நடக்காம அவரோட உணர்வுகளை மதிச்சு நடக்கிறது எங்கட மார்க்கத்தில் ஆக முக்கியமா இருக்கு. அதனால கண்ணியமானவர்களே, இந்த விஷயங்களை உலமாக்களும் முக்கியஸ்தர்களும் சேர்ந்து செய்யணும். அதுக்கு ஜமியத்துல் உலமா ஒரு வழிகாட்டலையும் ஏற்படுத்தியிருக்குது. ஃபத்வாவுக்கு வழிகாட்டல் இருக்குது, பிறைக்கு வழிகாட்டல் இருக்குது, எங்களுடைய ஒற்றுமைக்கு வழிகாட்டல் இருக்கிறது. மாற்று மதத்தவர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும், எதுல நாங்க சேர்ந்து நடக்கலாம், எதுல நாங்க பிரிஞ்சிருக்கலாம், பிரிந்திருந்தாலும் எப்படி அழகாக அவர்களுக்கு சொல்லி நாங்க இந்த விஷயங்களை செய்யலாம். இதெல்லாம் எங்களுடைய பல உலமாக்கள் இந்த சபையில கூடியிருக்கிறீங்க. இந்த தூதுகளை எல்லாரும் எடுத்துட்டு போங்க. பொதுமக்களும் வந்திருக்கிறீங்க, ஆச ஆர்வத்தோட பலரும் இங்கு மாஷா அல்லாஹ் மிக சிறப்பாக கூடியிருக்கிறீங்க. அல்லாஹ் உங்க எல்லாருக்கும் ரஹ்மத் செய்யணும். என்னுடைய எங்களுடைய ஒரே ஒரு கவலை, நாங்க ஒரு உம்மத்தை உருவாக்குவோம், இந்த நாட்டுல வேற்றுமைகளை கலைந்து ஒற்றுமையாக மாற சிந்திப்போம். நாங்க எங்களிடத்துல வேற்றுமை யாரும் இருந்தாலும் அது காதியானியாக இருக்கட்டும், அவரையும் முறையாக அணுகுவோம். யார் யாருக்கு இந்த காதியானிகளோட தொடர்பு இருக்குதோ அவர்களை உலமாக்களோட சம்பந்தப்படுத்த வச்சு எப்படி சரி அவர்களை இந்த கொள்கையிலிருந்து தௌபா செய்விக்கிறதுக்கு முயற்சி செய்ய, ஷியாக்களுடைய கொள்கையில சஹாபாக்களை தெரியாம திட்டக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னா உலமாக்களோட சம்பந்தப்படுத்தி அவர்களை தௌபா செய்விக்கிறதுக்கு வழி பாருங்க. யாரெல்லாம் இந்த பயில்வாணித கொள்கையில இருக்கிறார்களோ அவர்களையும் அணுகி, அவர்களையும் உலமாக்களோட இணைத்து, அவர்களுக்கு வழிகாட்டி இந்த கொள்கையிலிருந்து விடுவிக்க வைங்க. எங்களுடைய சுன்னத்துல் ஜமாத்து சேர்ந்தவர்களுக்கு மத்தியில ஒற்றுமையை பேணுங்க, அன்பு பேணுங்க, ஒருவருக்கொருவர் துவால ஈடுபடுங்க. சிறுபான்மை சமூகங்கள் சிறந்து சின்ன சின்னதாக பௌத்தர்கள், இந்துக்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய இடங்கள்ல முஸ்லிம்களுக்கு பலத்த சோதனையும் அச்சங்களும் இருக்கிறது. அதையும் நிதானமாக அணுகுவோம். எந்த ஒரு பிரச்சனையையும் மக்கால 2008 ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்தது, அதனுடைய தலைப்பு அல் ஹிவார், டயலாக், பேச்சுவார்த்தை நடத்தினது மாற்று மதத்தவர்களுக்கு இடையில. நாங்க சமீபத்துல சிகல உரிமையோட ஜேஎச்சியோட ஒரு 7-8 அமர்வுகள் மாசத்துல ஒரு நாள் ஒரு 2-3 மணி நேரம் பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சு ஒரு 8 விடுத்தம் நாங்கள் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். சொல்றோம், எங்களை பத்தி நீங்க படிங்க, எங்களோட மார்க்கத்தை பத்தி படிங்க, நாங்க என்ன எங்கள்கிட்ட பிழை இருக்குதுன்னு பாருங்க, உங்களோட மார்க்கத்தை பௌத்த மதத்தை பத்தி சொல்லுங்க, அதை பத்தி நாங்க கேட்கிறோம். உலமாக்கள் முக்கியஸ்தர்கள் இருந்து இந்த வழிகாட்டலோட எங்கெங்க உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருகிறதோ, உங்களுக்கு சில சம்பந்தங்கள் இருக்கும், அந்த ஊருக்கு போங்க, அவர்களோட பேசுங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க. பௌத்தர்கள் நல்லவர்கள், காஃபிர்கள் இந்த நாட்டில் நல்லவர்கள், வரக்கூடியவர்கள் எல்லாரும் அவர்களை பத்தி நல்ல வார்த்தைகள் தான் சொல்றாங்க. அதனால கண்ணியமானவர்களே, நாங்களும் அவர்களை அணுகுவோம், துவாக்கல்ல ஈடுபடுவோம். அல்லாஹ் எங்களுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை தந்தான், போன வருஷமும் தந்தான், இந்த வருஷமும் தந்திருக்கிறான். நோம்புல சில தவறுகள் செஞ்சிருப்போம், அதுக்கு ஜகாத்துல் ஃபித்ர் இருக்குது, அதை இன்றைக்கு கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹு தஆலா. ஏழை எளியவர்களை கவனிப்போம், எங்களுடைய ஜகாத்துகளை உரியவர்களுக்கு போய் சேர செய்வோம். எங்களோட நோம்புகள்ல கதா இருக்கும் உண்டா, வெகு சீக்கிரம் இந்த 6 நோம்புக்குள்ளே எங்களோட கதாக்களை முடிச்சு கொள்வோம். நாளை பிறநாள் தினம் தக்வீரோட நல்ல ஆயத்தத்தோட எல்லோரும் அல்ஹம்துலில்லா இந்த பெருநாளை கொண்டாடுவோம். பெரும் பாவங்கள்ல இருந்து தவிர்த்து கொள்வோம். தொழுகைக்கு வேண்டுதலாக மாறிவிட்டோம், இதுக்கு பிறகு தொழுகையை விட மாட்டோம். ஜகாத்த கொடுக்கூடியவர்கள் ஆகிவிட்டோம், ஜகாத்த வேண்டுதலாக கொடுப்போம். பல மாற்றங்கள் குடும்பத்துல குழந்திருக்கிறோம், சகஜ தொழுகையில ஈடுபட்டிருந்தோம், இதையும் நீடிக்க செய்வோம். ஜமாத்தோட தொழுவோம், நல்ல விஷயங்கள்ல எங்கட வீடுகள்ல உருவாக்குவோம். தலைமுடைய ஹல்காக்களை எங்கட வீடுகள்ல ரியாது சாலிஹின கட்டாயமாக வாங்கி வைத்து, ரியாது சாலிஹின 10 நிமிஷம் 15 நிமிஷம் முன்தக ஹதீஸ்களை வாசிக்கக்கூடிய பழக்கத்துகளை உருவாக்குவோம். மேலான சகோதரர்களே, ஒன்றுபட்ட சகோதரர்களாக, விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக, மன்னிக்க கூடியவர்களாக, ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வர்கள் உள்ளவர்களாக மாறுவோம். வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய சமூகமாக மாற்றி ஒரு சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் எங்களை ஆக்கருவாராக. அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாராக, ஒன்றுபட்டு சமூகமாக ஆக்கி தருவாராக. அல்லாஹ் எங்களை பாவங்களை மன்னிச்சிரு அல்லாஹ், எங்களை குற்ற குறைகளை மன்னிச்சிரு அல்லாஹ். நீ மகா கிருபுள்ளவன் அல்லாஹ், மிக கருணை உள்ளவன் அல்லாஹ், மிக இரக்கம் உள்ளவன் அல்லாஹ். நீ மகா கிருபுள்ளவன் அல்லாஹ், மிக இரக்கம் உள்ளவன் அல்லாஹ், மிக கருணை உள்ளவன் அல்லாஹ். நீ எங்களை தண்டிச்சு விடாதே அல்லாஹ், எங்களை மன்னிச்சிரு அல்லாஹ். தவறுகள் பலதும் செய்திருக்கிறோமே அல்லாஹ், பாவங்கள் பலதும் புரிந்திருக்கிறோமே அல்லாஹ், நீ தண்டிச்சால் அது ஒரு சுனாமி ஆகிருவே அல்லாஹ். நீ அல்லாஹ், நீ சோதனை தந்தால் ஒரு நெருப்பாக மாறிடுவே அல்லாஹ். நீ அல்லாஹ், நீ எங்களை வேதனை செய்தால் நாங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டோமே அல்லாஹ். உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமே அல்லாஹ், உன்னுடைய அன்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமே அல்லாஹ், உன்னுடைய அல்லாஹ் எல்லாவற்றின் மீது அன்பு வைத்திருக்கிறோமே அல்லாஹ். நீ மகா கிருப உள்ளவனே அல்லாஹ், மிக இரக்கம் உள்ளவனே அல்லாஹ், எங்கள் மீது இரக்கப்படியா அல்லாஹ். நீ 100 கொலை செஞ்சவனை மன்னிச்சிருக்கிறாய் அல்லா, பெரும் பாவங்கள் செய்தவர்களை மன்னிச்சிருக்கிறாய் அல்லா. எங்களை எல்லா பெரும் பாவத்திலிருந்து மன்னிப்பு தேடுகிறோம், ஜினால இருந்து மன்னிப்பு தேடுகிறோமே அல்லா, விபச்சாரத்திலிருந்து மன்னிப்பு தேடுகிறோமே அல்லா, புறம் பேசுறதிலிருந்து மன்னிப்பு தேடுகிறோமே அல்லா, பக்தி தொழிலிருந்து மன்னிப்பு தேடுகிறோமே அல்லா, அராமான தொழிலிருந்து மன்னிப்பு தேடுகிறோமே அல்லா, திருச்சிலிருந்து மன்னிப்பு தேடுகிறோமே அல்லா, பலம் பெரும் பாவத்திலிருந்து மன்னிப்பு தேடுகிறோமே அல்லா, மீன் பேச்சிலிருந்து மன்னிப்பு தேடுகிறோமே அல்லா. நல்லடியார்களாக எங்களை வாழ செய்யலா, ஈமானோட வாழ செய்யலா, ஈமானோட மௌத்தாக்கே அல்லா, எல்லா தொழுகையில பேணுதல தாயல்லா, ஜகாத பேணுதலா நிறைவேற்ற செய்யலா, தக்வா உள்ள சமூகமாக எங்களை வாழ செய்யலா, எங்களை வேற்றுமையில ஒற்றுமை காண வையல்லா, எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வையல்லா. ஏன்னா எங்களது வாக்கரனை ஏற்றுக்கொள் ரஹ்மானே, நீ மகா கிருபை உள்ளவன், மிக கருணை உள்ளவன், மிக இரக்கம் உள்ளவன், நீ எல்லாவற்றையும் அறிந்த ரப்பியா அல்லா. உன் மீது இரக்கம் வைத்திருக்கிறோம், உன் மீது கருணை வைத்திருக்கிறோம், நீ எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய். எங்களை ஈமான பலப்படுத்துவாயாக, எல்லைகளை பாதத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களை தொழுக ஜக்காத்து நோம்பு ஹஜ் ஏற்றுக்கொள்வாயாக, எல்லா எங்களை மாசிரத்தை சீராக்கி தருவாயாக, எங்களை மாமலாத்தை சீராக்குவாயாக, எங்களை அஹ்லாக்கு சிறப்பாக்கி தருவாயாக. மறைமுகமான உதவி செய்யலாம், மறைமுகமான உதவி செய்யலாம், மறைமுகமான உதவி செய்யலாம். எங்களை பொருளாதார நெருக்கடியை போக்கடியாலா, கடன்களை நீக்கடியாலா, வியாபாரத்துல வரக்க செய்யலா, தொழில வரக்க செய்யலா, குடும்ப வாழ்க்கை சிறப்பாக்கி தாயல்லா, எங்களோட குடும்பங்களை ஒன்றுபட செய்யலா, குடும்பங்களை ஒன்றுபட செய்யலா. நீ மகா எஜமான் கிருஷ்ண உள்ளவன் அல்லா, எல்லாம் எங்களுக்கு இருக்கக்கூடிய வைராக்கிய குரோதங்களை போக்கிறியா அல்லா, ஒன்றுபட்டு வாழ கிருபிஷே அல்லா, ஒருத்தர் ஒருத்தர் மன்னிச்சு வாழ கிருபிஷே அல்லா. எல்லாம் இந்த ரமதான சிறப்பாக கழித்தோமே அல்லா, அதுல தவறு இருந்தா மன்னிச்சிரே அல்லா. தண்டிச்சிராத எஜமானனே, திருப்பொல்ல நாயனே, இந்த இரவு நேரத்தில் ஒன்னு மன்றாடுகிறோமே அல்லா,
ஏற்றுக்கொள்வாயாக. இந்த நாட்டு முஸ்லிம்களை பாதுகாறியா அல்லா, எங்கட வணக்க ஸ்தலங்களை பாதுகாறியா அல்லா, எங்களுக்கு விவாதத்துக்குரிய இடங்களை பாதுகாறியா அல்லா, யால அதுக்கு சோதனை ஏற்படுத்தி விடாதயா அல்லா, யால மாற்று மதத்தவர்களுக்கு நீ நேர்வழி காட்டியா அல்லா, அவர்களுக்கு இதாயத்தை நசிவாக்கையா அல்லா, எங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடியா அல்லா, எங்களோட தீனை அல்லா புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடியா அல்லா, நாங்கள் அதுக்கு முன்மாதிரியாக நடக்கிற விஷயமாக மறைமுகமான உதவி செய்யலா, கவலைகளை போக்கிட்டு ரஹ்மானே, பிரச்சனைகளை தீர்த்தறியாலா, உள்ளங்களை ஒன்றுபட செய்யலா, வேற்றுமை அடைந்த உம்மத்தாக ஆக்கி விடாதையாலா, எல்லா இதுலையும் வேற்றுமை அடைந்த உம்மத்தாக ஆக்கி விடாதையாலா, நான் மகா திருசம் உள்ள ரபியாலா, இறக்கம் உள்ள ரபியாலா, மறைவான உதவி செய்யக்கூடிய ரபியாலா, எல்லாவற்றுக்கும் அதிபதியாக இருக்கிறாயல்லா, எல்லாவற்றுக்கும் அதிபதியாக இருக்கிறாயல்லா, யாழ்லா உன்னிடத்துல மன்றாடி கேட்கிறோம், உன்னிடத்திலே நாம கேட்கிறோம், நீதான் தரக்கூடியவன் யாழ்லா, உன்னை தவிர தருவதற்கு யாரும் இல்லையாழ்லா, உன்னை தவிர தருவதற்கு யாரும் இல்லையாழ்லா, நீ எல்லாவற்றுக்கும் அறிந்தவன் யாழ்லா, எங்கள் மீது இறக்கப்படியாழ்லா, எங்களோட பிரயாணங்களை லேசாக்கியாழ்லா, எங்களோட வாழ்க்கையை லேசாக்கியாழ்லா, எங்களோட தொழில பறக்க செய்யலா, எங்களோட குடும்பங்களுக்கு பூர்ண சுகத்தை தாயல்லா, எங்களோட பெற்றோர்கள் உயிர் வாழக்கூடியவர்களுக்கு நல்ல சுகத்தை தாயல்லா, மரணத்தவர்களுடைய கபரை பிரகாசிக்க செய்யலா, உலகத்துல யாரெல்லாம் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்களோ அவர்களுக்காக மன்றாடுகிறோம் யாழ்லா, அவருடைய யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அந்த கபர்களை பிரகாசிக்க செய்யாத, யாரெல்லாம் வேற்றுமை அடைந்திருக்கிறார்கள் யாழ்லா, அவர் ஒற்றுமையாக்கி வைப்பாயாக, எங்களுக்கு மத்தியில பிளவுகளை போக்கிடுவாயாக, எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தி தாயல்லா, எங்களுக்கு மத்தியில பிரச்சனைகளை தீர்த்து வையாலா, எங்களை நேரான வழியில நடத்தியாலா, எங்களை நேரான வழியில நடத்தியாலா, எங்களை நேரான வழியில நடத்தியாலா, மறைமுகமான உதவியை செய்யலா, மறைமுகமான உதவியை செய்யலா, எல்லாம் தீராத நோயிலிருந்து போற சுகத்தை தருவாயாக, தீரா நோயிலிருந்து போன சுகத்தை தருவாயாக, எங்களை கடன்களை அல்ல போக்கிடையாலா, குமர காரியத்துக்கு பொறுப்படியாலா, எங்களை விதவைகளுக்கு வாழ்க்கையினை அல்லா, நீ மகா கிருபம் உள்ளவன் யாழ்லா, நீ நாடினால் எங்களை சந்திக்க முடியும் யாழ்லா, சந்திக்கிறது கொண்டு உனக்கு என்ன யாழ்லா கிடைக்க போகுது, நீ எங்களை ரப்தி யாழ்லா, நீ எங்கள் மீது இறக்கம் காட்டக்கூடியவன் யாழ்லா, எங்கள் மீது கோபப்பற்றாதே அல்லா, எங்கள் மீது கோபப்பற்றாதே அல்லா, எங்கள் மீது இறக்கப்படுவாயாக, எங்களை ஒன்று பற்றி வாழ கிருபை செய்வாயாக, எமக்கு மறைமுகமான உதவியை செய்வாயாக, உன்ன ஹசானா இருந்து எங்களுக்கு உதவி செய்வாயாக, உன்ன ஹசானா இருந்து எங்களுக்கு உதவி செய்வாயாக, மகா கிருபம் உள்ள ரப்யா அல்லா, மிக இறக்கம் உள்ள ரப்யா அல்லா, உன்னிடத்துல கையேந்திருக்கிறோம் யாழ்லா, வெத்து கைகளாக திருப்பி விடாதே, உன் மீது நம்பிக்கை வைத்து இந்த யாழ்லா மக்கள் கூட இருக்கிறார்கள், சிறியவர்கள் பெரியவர்கள், வாலிபர்கள் ஏழைகள் தனவந்தர்கள் கஷ்டமானவர்கள் யாழ்லா, உன்னிடத்துல உளமாக்கள் பாவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், சாலையான மக்கள் யாழ்லா, உன் மீது நம்பிக்கை வைத்து வந்திருக்கிறார்கள், இது ஒரு தொழுகையை பதா செய்ய மாட்டவையல்லா, வட்டி தொழில ஈடுபட மாட்டவையல்லா, ஜினாஹராத்தில ஈடுபட மாட்டவையல்லா, உன்னிடத்துல உறுதியான வாக்குறுதி தருகிறோம் யாழ்லா, எங்களோட தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களோட தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக, எல்லாம் எங்களுக்கு அங்கீகாரத்தை தாயல்லா, எமக்கு ஹிதாயத்தை தாயல்லா, ஈமான பலப்படுத்தியாலா, தொழுகைகளை ஏற்றுக்கொள்ளியாலா, உனக்கு வழிபட்டு நடக்க கிருபை செய்யலா, எஜமானனே திருபொல்ல நாயனே, உன் மீது நம்பிக்கை வைத்து கதவை தட்டுகிறோம், உன்னை கதவை தவிர தட்டுவதற்கு வேற வழி இல்லையாலா, நீதான் எஜமானாக இருக்கிறாயல்லா, உன்னிடத்திலேயே கையேந்திருக்கிறோம் யாழ்லா, நீ எங்கள் மீது இறக்கப்படுவாயாக, எமக்கு நீ உதவி செய்வாயாக, மறைமுகமான உதவி செய்வாயாக, உடல் பொருளை வறக்க செய்வாயாக, எங்களோட துஆக்கள் ஏற்றுக்கொள்வாயாக, யாழ்லா இந்த வருஷத்துல லைலத்துல் கத்ர் எமக்கு தந்துறியாழ்லா, லைலத்துல் கத்ருடைய பாக்க தந்துறியாழ்லா, அல்லா நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்துறியாழ்லா, எங்களோட துஆக்களை ஏற்றுக்கொள்ளியாழ்லா, நபிமார்கள் கேட்ட அனைத்து துஆக்களையும் கேட்கிறோம் யாழ்லா, மக்கா மதீனா அரபால கேட்ட நல்ல துஆக்களை கேட்கிறோம் யாழ்லா, அது எல்லாத்திலையும் எங்களுக்கு பங்கை தருவாயாக, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க மினல் கைரி குல்லி ஆஜிலிஹி வாஜிலி மா அலிம்னா மின்ஹு மா லம் நஅலம் ونعوذ بك من الشر كله عاجله واجله ما علمنا منه ما لم نعلم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم انا ضعفا وقذف رضاك ضعفنا وخذل الخير بنواسينا ஏற்றுக்கொள்வாயாக.